நம்முடைய அன்பின் கர்த்தரும் நமக்கு தலையுமாயிருந்து நம்மை நித்தமும் வழி நடத்தி வருகிற கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட அடியன் சார்ந்திருக்கிறதான கரூர் சபையினருடைய அன்பு வாழ்த்துக்கள் நான் உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே தேவனுடைய ஒரு மாபெரும் கிருபையிலே தேவனுடைய வார்த்தைக்கு வாயாக நின்று உங்கள் மத்தியிலே அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக சிறிது நேரம் தியானிக்க தேவன் தந்திருக்கிற இந்த ஒரு மேலான வாய்ப்புக்காக கூட நம்முடைய ரட்சகர் மூலம் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே சகோதரர் சொன்னது போல நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு மூன்று நசரேயர்கள். மூன்று நசரேயர்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய தியானம் அங்கே இருக்கும். அப்போ அதற்கு முந்தைய நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் சொல்ல நம்ம ஆசைப்படுறோம். அப்போ கண்டிப்பாக இந்த நசரேயர்கள் குறித்து அல்லது நசரேய விரதம் குறித்து அநேக மூத்த சகோதரர்கள் மூலமாக அறியப்படாத விஷயங்கள் கூட நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனாலும் அடியனுக்கு தேவன் அருளில் இருக்கிற ஒரு மேலான கிருபையை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கும்படி ஒரு சின்ன ஒரு தியானம் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு எளிமையான முறையாக இருந்தாலும் ரொம்ப சார்பாக அங்கே இருக்கும். நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக கூட அங்கே இருக்கும் என்கிறத நாம் பார்க்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அங்கு சொல்லும் பொழுது நம்மை நாமே நாம் நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்பதாக அங்கே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இதில் தேவனுடைய நாமம் மாத்திரமே கண்டிப்பாக மகிமை அடையட்டும். இப்போ நம்ம கவனிக்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ மூன்று நசரேயர்கள் என்று நம்ம சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர்கள் மூணு பேர் தான் முழு நேரமாக நசரேய விரதம் வேதாகமத்தில் எடுத்ததாக அங்கே வேதாகமம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த மூன்று நசரேயர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக நாம் பார்க்கலாம் அவர் யோவான் ஸ்நானகன். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோன். மூன்றாவது யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல். இந்த ஒரு மூன்று தேவ மனுஷர்கள் இவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவர்களுடைய பிறப்பிலிருந்து தன்னுடைய மரணம் மட்டுமே நசரேயர்களாக வாழ்ந்து முடிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அருமையான படிப்பினை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப முதலாவது நம்ம பார்க்கலாம் அந்த நசரேய விரதம் குறிச்சுதானே சில ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்கள் மத்தியில நான் பகிர்ந்துக்கிறேன். அப்ப அந்த நாசீர் அப்படிங்கிற அந்த வார்த்தையினோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலப்பதம் பிரித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க கொடுக்கறாங்க. அப்ப நசரேயன் அப்படின்னா என்ன நீங்க பாத்தீங்கன்னா பிரித்து எடுக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு பொருள் அங்க வருகிறத நம்ம பாக்கிறோம் மூலப்பிரதியில. அப்போ எதுல இருந்து அவர் பிரித்து எடுக்கப்படணும் அப்படின்னு நீங்க கவனிக்கும் பொழுது சகல அசுத்தத்தினின்றும் பிரித்து எடுக்கப்பட்டு மான்சீக இஸ்ரேலர் மத்தியில அருமையான ஒரு ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனுஷர்களாக அங்க இருக்கிறத நம்ம பாக்கிறோம். இப்போ நம்ம மான்சீக இஸ்ரேலரை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தேவன் அவர்களுக்கு அநேக விதமான பிரமாணங்கள் அங்க கொடுத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த பத்து கற்பனைகள் இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா அவர்கள் எவ்வளவு பிரமாணங்கள் அங்க கொடுத்திருந்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை கர்த்தர் இயேசு அங்க சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது சுமக்க முடியாத சுமையாக அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அத்தனை பிரமாணங்கள் அவங்க செஞ்சாங்க. அவங்க நடந்தா அதுல ஒரு பிரமாணம் இருக்கும், ஒரு குற்றம் இருக்கும். அவர்கள் அசைஞ்சா சாப்பிட்டா உட்கார்ந்த எல்லாத்துலயுமே அவங்க என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டியதா அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா இவைகளின் மத்தியில தேவன் ரொம்ப ஆச்சரிய விதமான ஒரு பிரமாணம் கூட அங்க கொடுத்திருந்தார். அந்த பிரமாணம் தான் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறதான அந்த நசரேய பொருத்தனையாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த நசரேய பொருத்தனையில என்ன ஒரு விசேஷம் அப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மீதம் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை பிரமாணங்களையும் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா கடைபிடித்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருந்துச்சு. ஒருவேளை அதில் அவங்க தவறுனாங்களோ அவர்கள் அந்த இடத்துல அதற்கேற்ற அபராதங்கள் அவங்க செலுத்த வேண்டி இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த நசரேய பொருத்தனை குறித்து நீங்க கவனிச்சிங்கன்னா இதுல யாரும் கட்டாயப்பட்டு அங்க போகணுங்கிற ஒரு அவசியம் அங்க கிடையாது. இது ஒரு விசேஷமான ஒரு பொருத்தனையாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி என்ன ஒரு விசேஷமான ஒரு பொருத்தனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வேணா வசனம் வாசிக்கலாம் ஏனாகமும் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிக்கலாம். அந்த பின்பகுதி மாத்திரம் நீங்க வாசித்தா கூட போதும்.
நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால்
பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க மாம்சீக இஸ்ரேலர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்துட்டாலும் இந்த நசரேய விரதமாகிய இந்த ஒரு விசேஷித்த பொருத்தனையை அவங்க பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் அவங்க என்ன பண்ணலாமா இந்த ஒரு பொருத்தனையை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொருத்தனை செய்யணுங்கிற ஒரு அவசியம் யாருக்கும் இல்ல, கட்டாயம் கூட அங்க இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பொருத்தனை எடுப்பதற்கு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு விருப்பம் மாத்திரம் இருந்தால் போதும் இந்த ஒரு பொருத்தனையை அங்க எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். ஆனா மற்ற பிரமாணங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக அங்க செய்ய வேண்டிய ஒரு சூழலாக அங்க இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு பிரமாணம் அவர்கள் கட்டாயம் அவர்கள் கையில தேவன் அங்க கொடுக்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது மாத்திரமே இல்லாம இந்த பொருத்தனைக்கான கால அவகாசங்கள் கூட யாரே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யார் அந்த பொருத்தனைக்குள்ள வர்றாங்களோ அவர்களே அதை டிசைட் பண்ணிக்கலாம் நாம பாக்குறோம். ஒருவேளை அது 30 நாள் தொடங்கி அவருடைய ஆயுஸ் நாள் வரைக்கும் கூட அங்க இருக்கலாம். அது அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாறு போல இருக்கிறது, அவர்கள் சூழலுக்கு ஏற்றாறு போல ஒரு வருஷம் ஒரு மாதம் எடுத்துக்கலாம் அல்லது 6 மாதம் எடுத்துக்கலாம், ஒரு வருடம் அல்லது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறத நம்ம பாக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இது கூட விருப்பம் இருந்தால் தான் இந்த ஒரு பொருத்தனை அங்க எடுக்கிறங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு பொருத்தனைக்கான சில விதிமுறைகள் தேவன் அங்க கொடுத்திருந்தார். அந்த விதிமுறைகள் நம்ம கவனிக்கும் பொழுது 6:3-4 நம்ம வாசிக்க கேட்கலாம்.
அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வட்டல்களையாவது புசியாமலும் தான் நசரேனாய் இருக்கும் நாளிலெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன்.
பாருங்க, இங்க தேவன் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த நசரேய பொருத்தனை ஒருத்தர் எடுத்துட்டாருனா அவர் எவ்வளவு காலம் டிசைட் பண்ணிருக்கிறாரோ அந்த காலம் முறை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திராட்சை சம்பந்தமான எந்த ஒரு பொருளையுமே அவர் அங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவருடைய பொருத்தனையின் காலம் நிறைவடைகிற அந்த காலம் வரைக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா இதே ஒரு விஷயங்களை நீங்க இன்னொரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆசாரியர்களுக்கான ஒரு பிரமாணம் கூட தேவன் கொடுத்திருப்பார். அப்ப அந்த ஆசாரியர்களுக்கான பிரமாணம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த பிரமாணம் கூட நீங்க கவனிச்சீங்கன்னா சகல விதத்திலிருந்து பிரித்து எடுத்துருக்கணும், அந்த விஷயங்களா செய்யணும். ஆனா அவர்கள் கூட திராட்சை ரசம் குடிக்காம அங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை இருக்கும். ஆனா அவர்கள் எப்ப திராட்சை ரசம் குடிக்க கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆசாரியர்களுக்குன்னு முறைமை வரும். இப்போ ஆரோன் இருக்கான, அவருடைய முறைமையின்படி அவர் போய் ஊழியம் செய்யணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க வேலை செய்கிற நாட்கள்ல மாத்திரமே அவங்க திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. ஆனா மற்ற நாட்கள்ல அவர்கள் என்ன பண்ணலாம்னா திராட்சை ரசம் அருந்துவதற்கு அனுமதி அங்க இருந்துச்சு. ஆனா இந்த நசரேயர்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே எவ்வளவு காலம் அந்த பொருத்தனை அவங்க முடிவு எடுத்திருக்காங்களோ டிசைட் பண்ணிருக்காங்களோ அவ்வளவு காலம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த திராட்சை சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் சாப்பிடக்கூடாது. எவ்வளவு துல்லியமாக தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஒருவேளை இதுல ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா என்ன நடக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு 6 மாதம் நசரேய விரதம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் திரீனி இது ஒரு மீறுதல் செஞ்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எடுத்து வந்த அந்த பொருத்தனையின் காலம் அதோடு முடிவாயிடும், அது லாஸ் ஆயிடும். மறுபடியும் அவர் அதை கண்டினியூ பண்ணணும், அதுக்கு சில சுத்திகரிப்பு செஞ்சு மறுபடியும் அங்க கண்ணி பண்ணுங்கிற ஒரு பிரமாணமாக அங்க இருக்குது. அப்புறம் ரொம்ப கவனமாக இந்த நசரேயர்கள் என்ன பண்ணணும், தன்னுடைய பிரமாணங்களை அங்க கடைபிடிக்க வேண்டியதாக அங்க இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமே இல்லாம அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆசாரியர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக அங்க பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நசரேயர்களை கூட தேவன் என்ன பண்ணார் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய பிரதிநிதிகளாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பயன்படுத்தினார். அவருடைய வாயாக கூட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆசாரியர்களும் அங்க இருந்தாங்க, நசரேயர்கள் கூட தேவனுடைய பிரதிநிதிகளாக அங்க செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல நம்ம கவனிச்சு பார்க்கும்பொழுது, ஒருத்தர் ஆசாரியராக வரணும்னா, இன்னும் பிரதான ஆசாரியனாக வரணும்னா, அவன் ஆரோன் வம்ச லேவி கோத்திரத்துல ஆரோன் வம்சத்துல அவனுடைய புதல்வர்கள் தான் வரணும். ஆனா தேவனுடைய வார்த்தையாக தேவனுடைய பிரதிநிதியாக பயன்படுத்தப்பட்ட ஒருத்தர் நசரேயராக வரணும்னா அங்க எந்த கோத்திரம் அவசியம் இல்ல, மாறாக விருப்பம் இருந்தா போதும், அந்த 12 கோத்திரத்திலிருந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள அங்க வந்துடலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். அன்பான சகோதர சகோதரே, அப்ப ரெண்டு பிரமாணங்கள் நம்ம ஆசாரியர்களுடைய பிரமாணம் ரெண்டையும் கவனிக்கும் பொழுது தேவனுடைய பிரதிநிதிகளாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவங்க செயல்பட்டாங்க. அப்ப பாருங்க, ஆசாரியர்களாக மாறணும்னா அவங்க லேவி கோத்திரத்துல இருக்கணும், விசேஷமாக ஆரோனுடைய புதல்வர்களாக அங்க இருக்கணும். ஆனா இந்த ஒரு நசரேய பொருத்தனைக்குள்ள நம்ம வருவதற்கு எந்த கோத்திரமும் அவசியம் இல்ல, விருப்பம் இருந்துட்டா போதும், அது ஆணா இருந்துட்டாலும் பெண்ணா இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நசரேய விரதத்துக்குள்ள வந்துடலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பொருத்தனை தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அங்க கொடுத்திருந்தார். அப்படி கொடுத்திருக்கும் பொழுது விருப்பப்பட்டுதான் வரணும், தேவனுடைய பிரதிநிதிகளாக பயன்படுத்தப்பட்டாங்க, அவருடைய வார்த்தைக்கு வாயாக அந்த ஜனங்கள் அங்க இருந்தாங்க. எவ்வளவு ஒரு மேலான ஆசீர்வாதம். ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் பட்டத்துக்கு அநேகர் போட்டி போட்டதை நம்ம பாக்குறோம். நானும் ஆசாரிய ஊழிய செய்யணும் அப்படின்ட்டு நிறைய ஜனங்கள் அங்க இருந்த கோகாத்தின் புத்திரர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாம் போட்டி போட்டதை நம்ம பாக்குறோம். ஆனா அந்த அதை விட ஒரு மேலான ஒரு வாய்ப்பு விருப்பப்பட்டு தேவன் கொடுத்திருந்தார். ஆனா இந்த வாய்ப்புக்குள்ள எத்தனை பேர் போயிட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நலக வேதாகமத்தை கவனிச்சு பார்க்கும்பொழுது எந்த ஒரு மனுஷனுமே இந்த நசரேய பொருத்தனைக்குள்ள விருப்பப்பட்டு அங்க போகவே இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக அங்க இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, தேவனுடைய பிரதிநிதிகளாக ஆசாரியராக போய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு வருவதற்கு யாரும் முன் வரல. ஆனா ஆசாரியப்பட்டதுக்கு அநேகர் அங்க போட்டி போட்டதான் நாம் பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படி இருக்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த மூன்று நசரேயர்கள் கூட நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவர்கள் தானாக விருப்பப்பட்ட அந்த நசரேய விருத்தத்துக்குள்ள கூட அவங்க வரல, மாறாக இவங்க எப்படி இந்த விரதத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, யோவான் ஸ்நானகன் எப்படி வந்துட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:13-15 நம்ம வாசிக்கலாம்.
தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அனைகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அனைகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு.
போதும் சிஸ்டர், இப்ப நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, இந்த யோவான்ஸ்நானனுடைய பிறப்பு சகரியாவுக்கு அவர் அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு கிடைச்சது நாம் பாக்குறோம். அவர் எப்படி இருப்பாரா, அவர் திராட்சரசமும் மதுவும் குடிக்காமல் தேவனுடைய பிரதிநிதியாக அல்லது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் அங்க இருப்பார் அப்படிங்கறத சொல்றத நாம் பாக்குறோம். ஆனா இந்த ஒரு சூழல்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த சகரியாவும் சகரியாவுடைய மனைவியும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா, அவர்கள் வயது சென்ற ஒரு காலத்துல இருந்தாங்க, அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்கிற ஒரு சூழல் கூட இல்லாத ஒரு காலத்துல இருந்தாங்க. அப்பதான் தேவதூதன் வந்து அங்க சொல்றார், உனக்கு ஒரு குமாரன் வருவாரு, அவருக்கு நீ யோவான் ஸ்நானகன் பேர் வைக்கணும். அவர் எப்படி இருப்பார்னா, அவர் நசரேயராக கர்த்தருக்காக அவர் இருப்பார். பாருங்க, அவர் வயிற்றில் இருக்கும் பொழுதே இருந்த என்ன வரானா, கர்த்தருக்காக நசரேயராக தேவனாலே அங்க என்ன பண்றாருன்னா, அங்க அர்ப்பணிக்கப்படுறத நம்ம பாக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதை கூட அவங்க நம்பல, ஆனா அதற்காக சில விஷயங்கள் அங்க சொன்னார். சகரி என்ன பண்றாருனா, அவர் பிறந்து பேர் வைக்கும் காலம் வரையினும் பேசாதவராக அங்க இருந்தது நம்ம பாக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகன் கூட நசரேய பொருத்தனைக்குள் வந்திருக்கிறார், இவராக வரல, மாறாக தேவனே அந்த ஒரு வாய்ப்பை அங்க ஏற்படுத்தி கொடுத்ததை நம்ம பாக்கிறோம். தாயின் கருவில் உருவாகிற அந்த காலத்துல இருந்தே அந்த நசரேயராக அவர் வந்ததை நம்ம பாக்கிறோம். இரண்டாவது மனுஷன் நம்ம பார்க்கலாம், சாமுவேல் நியாயாதிபதி, சாரி சிம்சோன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:3-5. நியாயாதிபதிகள் 13:3-5.
கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார்.
பாருங்க, இங்க நம்ம சிம்சோனோட பிறப்பை குறிச்சு கூட பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமான விதம், தேவனுடைய தூதன் மூலமாகவே தேவனால என்ன பண்ண போறாருன்னா, இவர் நசரேயராக அந்த பொருத்தனைக்குள்ள வர, இவங்களுடைய தாய் தகப்பன் கூட நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க கூட ரொம்ப வயதான காலத்துல பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு கால சூழல்ல தான் தேவனால் முன் குறிக்கப்பட்டாங்க, யாராக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நசரேயனாக அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். பாருங்க, இந்த ஒரு ரெண்டு மனிதர்கள் நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, இவங்க ரெண்டு தாய் தகப்பன்மார்களும் பிள்ளை பெறாத ஒரு சூழல், வயதான ஒரு காலத்துலதான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. அவர்கள் நசரேயராக தேவனால் அங்க முன் குறிக்கப்பட்டதை நாம் பாக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு எந்த வகையிலும் பிள்ளைகள் என்பது அங்க இல்லாத ஒரு சூழலாக அங்க இருந்தது. அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் பொழுது, இந்த ரெண்டு நசரேயர்கள் கூட தேவனாலதான் முன் குறிக்கப்பட்டு இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க, இவர்களாக விருப்பப்பட்டு வரல என்கிறத நம்ம பாக்கிறோம். அன்பான சார், அதுக்கப்புறம் மூன்றாவது மனுஷன் சாமுவேல் நீங்க குறிச்சு பார்க்கும் பொழுது, அப்ப இவர் கூட அந்த ஒரு நசரேய பொருத்தனைக்குள் வந்தார், எந்த வகையில வந்துட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் வசிக்கலாம். 1 Samuel 1:11.
சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள்.
பாருங்க, இங்க நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, இந்த சாமுவேல் கூட நசரேய பொருத்தனைக்குள் வர்றார், எந்த வகையில வர்றார் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனால இவர் அங்க உள்ளவர்ல, மாறாக அவருடைய தாயார் அன்னாளின் மூலமாக இந்த நசரேய பொருத்தனைக்குள்ள அங்க வருகிறத நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த விஷயம் இந்த இடத்துல இன்னும் நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது, சிம்சோன் மற்றும் யோவான் ஸ்நானகன் இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிறந்தாங்கன்னா, பிள்ளை பேரே பிள்ளையே பெற்றெடுக்க முடியாத ஒரு சூழலுக்குள் வந்தாங்க. ஆனா சாமுவேல் பிறக்கும் பொழுது அன்னால் வாலிபஸ்திரியாகத்தான் இருந்தாங்க, ஆனா மலடியாக இருந்த ஒரு காலத்துல அவருடைய சிறுமையை தேவ சன்னிதானத்துல ஊற்றும் பொழுது ஒரு குமாரரை அவங்க பெற்றெடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அண்ணால் மறுபடியும் அவங்களுக்கு கூட என்ன இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அவர்கள் பிள்ளை பேர் அவங்களுக்கு இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம். சாமுவேலுக்கு பின்னதாக அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:21.
அப்படியே கர்த்தர் அண்ணாலை கடாச்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள்.
பாருங்க இங்க கவனிக்கும் பொழுது அண்ணாளுக்கு கூட பாருங்க இவங்க வயதான காலத்துல பெற்றெடுக்கல, வாலிபஸ்திரியாகத்தான் இருந்தாங்க, ஆனா மலடியாக இருந்தாங்க, பிள்ளை பேர் இல்லாதவராக இருந்து தேவனால் அனுக்கிரகம் வாங்கி ஒரு குமாரனை பெற்றாங்க. அவரு தான் யார் அப்படின்னு சாமுவேல். அவரு கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அண்ணாளின் மூலமாக சிறு வயதுல இருந்தே ஏன்னா யாராக மாறிட்டானா நசரேனாக அங்க மாறினதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 3 நசரேயர்கள் கூட கவனிச்சு பார்க்கும் பொழுது 2 பேர் தேவனால் முன்குறிக்கப்பட்டு இந்த நசரையை பொறுத்தனைக்குள்ள வந்தாங்க, ஒருத்தர் அவருடைய தாயார் அண்ணாளின் மூலமாக இந்த நசரையை பொறுத்தனைக்குள் வந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா பாருங்க இந்த ஒரு 3 நசரேயர்கள் தான் இங்க வாழ்ந்ததாக வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். ஆனா வேற யாரும் இருந்தாங்களா அப்படின்னா அதற்கு எந்த ஒரு ஆதாரம் அங்க இல்ல. ஆனா இது ஒரு விசேஷமான ஒரு பொருத்தனை, தேவன் எப்படி பயன்படுத்தினார் பாருங்க, அந்த பொருத்தனையை அவருடைய வாயாகவும் அவருடைய பிரதிநிதியாகவும் பயன்படுத்தினார். இதுக்கு ஏன் யாரும் விருப்பப்பட்டு வரல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப கண்டிப்பாக அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த ஒரு விசேஷமான ஒரு பொருத்தனை இன்னைக்கு எதற்கு ஒரு நிழலாக இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு சுவிசேஷ யுக காலத்துல அவருடைய அடிச்சு கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கக்கூடிய அருமையான புதிய சிருஷ்டிகளுக்கு அருமையான ஒரு நிழலாக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த புதிய சிருஷ்டிகளாக ஒருத்தர் மாறணும்னா யாராவது கட்டாயம் பண்ண வேண்டி இருக்குங்களா, இல்ல இதற்கு எந்த கோத்திரத்தாரம் அப்படிங்கிற ஏதாவது பட்டியல் அங்க இருக்குதா, அல்லது ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு கூட அங்க இருக்குதா? நீங்க பாத்தீங்கன்னா எந்த வகையான ஒரு பாகுபாடோ எந்த விதமான ஒரு கட்டாயம் கிடையாது. மாறாக ஒருத்தர் புதிய சிருஷ்டியாக அல்லது கர்த்தர் இயேசுவினுடைய பின்னடியாராக மாறணும்னா அவர் என்ன பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா தேவனே தான் இந்த வாய்ப்பை அங்க ஏற்படுத்தி கொடுக்கறத நம்ம பாக்குறோம். எப்படி அந்த நம்ம நிழல்ல பார்க்கும்பொழுது அந்த நசரையை பொறுத்தனைக்குள்ள தேவன் தான் அந்த ஒரு வாய்ப்பை அங்க ஏற்படுத்தி கொடுத்தார், அதே போல இந்த புதிய சிருஷ்டிகளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட நம்மளுடைய சொந்த முயற்சியினாலோ அல்லது நம்ம ஒரு விசேஷமான ஒரு கோத்திரமோ விசேஷமான ஒரு மனிதனாக இருந்ததுனாலோ நம்ம வரல, மாறாக யார் மூலம் தான் இந்த வாய்ப்புகளை வந்திருக்கிறோம்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், அது நம்முடைய பிதாவாகிய தேவன் மூலமாக அங்க வந்ததை நாம் பாக்குறோம். வசனம் வேணா வாசிக்கலாம், யோவான் 4:44.
என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்.
பாருங்க இன்னைக்கு ஒருத்தர் கர்த்தர் இயேசுவினுடைய பின்னடியாராக மாறணும்னா அதற்கு யாருதான் பொறுப்பாளியாக இருக்கிறன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனே அங்க பொறுப்பாளியாக இருக்கு, அவர் தான் ஒருத்தர் இந்த வாய்ப்புக்குள்ள அங்க கொண்டு வருகிறத நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அப்ப கர்த்தர் இயேசுவினுடைய பின்னடியாராகவும் அல்லது புதிய சிருஷ்டியாகவும் மாறுறதுக்கு கூட எந்த ஒரு மனித முயற்சியோ எந்த ஒரு விசேஷமான பாத்திரமாக இருந்தோ தேவன் கொண்டு வரல, அவருடைய சொந்த முயற்சி அங்க இருந்தது. தேவனே ஒருத்தரை இழுத்து கொண்டு வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்க பாருங்க 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்திருக்கு, எல்லாரும் நம்ம முயற்சியினால இங்க வரல, தேவன் தான் ஒவ்வொருவரையும் இந்த புதிய சிருஷ்டியின் வாய்ப்புக்குள்ள அல்லது கர்த்தர் இயேசுவினுடைய பின்னடியாராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கத நம்ம பார்க்கிறோம். பாருங்க அன்னைக்கு கூட இருந்துச்சு ஒரு விசேஷமான பொருத்தனை, யாரும் முன் வந்து அங்க செய்யல, அப்ப இங்க கூட இருக்குது அவருடைய அந்த நெருக்கமான வழியை கண்டுபிடிச்சு அதுல போயிட்டோம்னா நமக்கு இருக்கிற அந்த கனம் மகிமை சாதாரண விஷயங்களா, காணக்கூடாத தேவனை அந்த சுபாவம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஆனா இதுக்கு கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜனங்கள் விருப்பப்பட்டு வராங்கன்னா யாருமே அங்க வரதே இல்லை, என்ன விஷயம் அங்க தெரியுது இல்ல, மாறாக அதற்கு தேவன் அந்த பொறுப்பாளியாக இருந்து அந்த வாய்ப்பை தர நம்மள மாதிரி ஒரு அப்பிரயோஜனமான ஜனங்களாக இப்ப பாருங்க நம்ம கூட அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள இங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு பொருத்தனை வாழ்க்கை அந்த நசரேய பொருத்தனை வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு எப்படி தேவனுடைய தயவு அங்க இருந்துச்சோ பாருங்க, ஒரு சின்ன வயசுலேயே சாமுவேலை கொண்டு போய் அண்ணால் ஒரு சாதகம் இல்லாத சூழலை விட்டுட்டு வந்தார், ஆனா சாமுவேல் கூட அருமையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சு அப்போஸ்தல் பவுல் மூலமாக அந்த முற்பிதாக்களின் பட்டியல் அருமையாக பேர் வாங்கியிருப்பார். மேலும் நான் என்னத்தை சொல்வேன், பாராக் சிம்சோன் சாமுவேல் இவங்கெல்லாம் அவங்க பட்டியல வந்திருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் குறிச்சு நீங்க பாருங்க, அவர் கூட ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழல் தான் வாழ்ந்தார், அவர் கூட கர்த்தர் இயேசுவினால பேர் வாங்கினார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரை அவர் மாதிரி வேற யாருமே அங்க இல்லை அப்படிங்கறத நாம பாக்குறோம். அதே போல சிம்சோன் கூட நம்ம பாக்குறோம், எந்த வகையிலுமே சாதகம் இல்லாத சூழல் தான் அந்த 3 நசரேயர்கள் வாழ்ந்தாங்க, ஆனால் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய அருமையான அந்த கிருபை அங்க இருந்ததுனால அவர்களுடைய ஓட்டத்துல அவர்களுடைய அந்த ஸ்தானத்துல அங்க வந்தாங்க. எப்படி மகிமைக்கு மகிமை சபையில வித்தியாசம் இருக்கோ அதே போல முற்பிதாக்கள்ல கூட வித்தியாசங்கள் இருக்குது, அவர்கள் அவர்களுடைய ஸ்தானத்துல அவர்கள் அவர்களுடைய அந்த தேவனுடைய கிருபையை சார்ந்ததுனால யோவான் ஸ்நானகன் பெரிய அழகாக இருக்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார், சிம்சோன் ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார், சாமுவேல் ஒரு ஸ்தானத்துல இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய அந்த கிருபை அங்க இருக்கிறத பாக்குறது, இவருடைய முயற்சிகள் அங்க இல்ல. இப்ப அதே போல இன்னைக்கு நம்ம இந்த புதிய சிருஷ்டியாக அல்லது கர்த்தருடைய பின்னடியாராக நம்ம வந்திருக்கிறோம்னா அப்ப கண்டிப்பா நம்மளுடைய இந்த ஓட்டத்தை கூட ஓடி முடிப்பதற்கு நம்மளுடைய சொந்த பலம் கண்டிப்பாக பத்தாது. மாறாக இதில் யாருடைய உதவி நமக்கு தேவைப்படுதுன்னா, நம்மை அழைத்திருக்கிற தேவனுடைய அந்த கிருபையும் அவருடைய தயவுமே நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. அது இல்லைன்னா எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த புது சிஷ்யின் வாழ்க்கையை சரியாக அங்கே ஓடி முடிக்க முடியாது என்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த நசரேய பொருத்தனைக்கு விருப்பப்பட்டு வரணுமோ அதே போலதான் இங்கே அவருடைய பின்னடி கர்த்தர் இயேசுனுடைய பின்னடியராக மாறுவதற்கு என்னதான் ஒரு குவாலிபிகேஷன் தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா, வசனம் வாசிங்க மத்தேயு 16:24.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
பாத்தீங்களா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விருப்பம் இருந்தா நீங்க வரலாம், விருப்பம் இல்லைன்னா யாருமே இந்த புது சிஷ்டி வாய்ப்புக்குள்ள அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விருப்பப்பட்டு இந்த விசேஷமான ஒரு அழைப்புக்குள்ள வந்துட்டா இதுக்குன்னு இருக்குது சில கண்டிஷன்ஸ், இதுக்குன்னு இருக்குது சில பிரமாணங்கள், அதுக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், உட்பட்டவர்களாக வாழ்ந்ததாகணும். எப்படி அந்த நசரேய பொருத்தனைக்குள்ள யாரும் விருப்பப்பட்டு வரல, ஆனா அப்படி விருப்பப்பட்டு வந்துட்டு அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த குவாலிபிகேஷனே அல்லது அந்த பொருத்தனையின் அந்த காலவங்களை அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டிய ஒரு சூழல் அங்கே இருக்குது. அதுக்கு தேவனுடைய கிருபை கூட ஒத்தாசையாக இருந்தது. அதே போல இன்னைக்கு இந்த புதிய சிருஷ்டியாக விருப்பப்பட்டு நம்ம சேர்ந்திருக்கும் பொழுது இந்த ஒரு ஓட்டத்தை நிதானமாக ஞானமாக வெற்றிகரமாக ஓடி கர்த்தர் இயேசுவினுடைய கரத்தில் இருந்த உண்மையும் உத்தமமான ஊழியன் என்கிற ஒரு அந்தஸ்தை வாங்குவதற்கு தேவனுடைய மேலான கிருபை நமக்கு உதவியாக அங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, சரி இப்படி இருக்கும் பொழுது இப்ப நீங்க இந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்பொழுது, அப்ப தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த புதிய சிருஷ்டிகள் எப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு அனுபவங்கள்லாம் வாங்குவாங்க அப்படிங்கறதற்கு அருமையான அந்த மூன்று நசரேயர்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நம்மளால தெரிந்து கொள்ள சில விஷயங்கள், அறிந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை நம்ம வாங்குவோம். அந்த மூன்று பேர் அங்க சரியான ஓட்டத்துல அந்த ஓட்டங்களை ஓடி அவங்க ஜெயிச்சாங்க. அதே போல நம்ம கூட அவர்கள் வாங்கின அந்த அனுபவங்களை நம்ம வாங்குவோம். இந்த ஒரு அனுபவங்களை நம்ம ஜெயிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த புதிய சிருஷ்டிக்குரிய அந்த ஒரு அந்தஸ்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அந்த பரிசை. அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த பரிசை நம்ம கண்டிப்பாக இழந்து போயிடுவோம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பாடம் பார்க்க போறோமோ அதே ஒரு பாடத்தை தான் அன்பு சகோதரர் அருமையான அன்பழகன் அவர் ஒரு கோணத்துல அருமையாக அங்க பண்ணதை நம்ம பார்க்கிறோம். வியாதி உள்ளவங்களும் மருந்து சாப்பிடணும், வியாதி வந்து அதுல சரியாய் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கவங்களும் மருந்து சாப்பிடணும், வியாதி இல்லாதவங்களும் என்னதான் பண்ணணும், மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதே போலதான் நம்ம இங்க இருக்கிறோம், வியாதி உள்ளவர்களும் இருக்கிறோம், வியாதியிலிருந்து விடுதலையாய் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஜனங்களும் இருக்கிறோம், வியாதியே இல்லாத ஜனங்கள் கூட இருக்கிறோம். ஆனா நமக்கு அருமையான இந்த ஒரு படிப்பினை மூன்று நசரேயர் வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும் பொழுது அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய பிறப்பு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ யோவான் மற்றும் சிம்சோன் இவங்க ரெண்டு பேரும் பாருங்க தேவனால் முன்குறிக்கப்பட்ட நசரேயர்களாக வாழ்ந்தாங்க. அதே போல சுவிசேஷிக காலத்துல அல்லது இந்த இடுக்கமான வழி அல்லது நெருக்கமான வழி ஆரம்பிச்ச அந்த காலத்திலிருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, ஏழு கால சபையாக அங்க தேவன் அங்க பிரிச்சிருக்கதை நம்ம பாக்குறோம். அதுல ஆறு காலகட்ட சபைகள் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வருவதற்கு யாருதான் மூல காரணமாக இருந்தான்னு பாத்தீங்கன்னா, தேவனே அதற்குரிய ஆட்களை தேவன் செலக்ட் பண்ணார். கையில கிரீடத்தை கொடுத்து அந்த வாய்ப்புகளை அவர் கொண்டு வந்ததை பாக்குறோம். அன்பான சகோதரர், 1881 முடிய அந்த ஒரு காலகட்டம் முடிய தேவன் கிரீடத்தை கையில கொடுத்து எல்லாரையும் அந்த வாய்ப்புகளை கொண்டு வந்ததை நம்ம பாக்குறோம். ஆனா ஏழாவது கால சபை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம எப்படிதான் வந்துட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா, பாருங்க அந்த ரெண்டு நசரேயர்கள் தேவனால் வந்தாங்க. ஆனா சாமுவேல் எப்படி வந்துட்டா நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய தாயார் அண்ணால் மூலமாக வந்தாங்க. ஆனா அண்ணால் நீங்க கவனிச்சீங்கன்னா, நல்ல தேவ பக்தி உள்ள மனுஷி, பாருங்க சாதகமே இல்லாத சூழலில் தன் குழந்தையை கொண்டு போய் அங்க விட போறாங்க. அவர் அந்த இடத்துல அவர் ஒரு அருமையான ஒரு பாடல் கூட போடுவாங்க. அந்த பாடலாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, பாத அங்கங்களுக்கு அருமையான அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்க உள்ளடக்கி இருக்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கிற இந்த ஏழாவது கால சபையில இன்னைக்கு அவருடைய பாத அங்கமாக நீங்களும் நானும் ஒரு புதிய சிருஷ்டி வாய்ப்புகள் வந்திருக்கிறோம்னா, நம்ம யாருடைய முயற்சியில வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க சாமுவேல் அவருடைய தாயார் அண்ணால் மூலமாக வந்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட எந்த ஒரு வாய்ப்புல வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா, எதன் மூலமாக வந்திருக்கோம்னா, நம்முடைய ஏழாவது கால சபையினுடைய தூதன் சகோதரர் ரசல் அவர்களுடைய அந்த வேதாகம் எழுத்துக்களின் மூலமாக நம்ம வந்திருக்கிறோம். ஒரு வருட காலமாக நமக்கு 53 பாடங்கள் அங்கே எடுக்கப்பட்டது. அவருடைய அந்த சத்தியங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வாய்ப்புக்குள்ள விருப்பப்பட்டு நம்ம உள்ள வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, பாருங்க ஒரு ஆறு காலகட்ட சபை தேவன் அந்த வாய்ப்பை கையில் எடுத்து கொடுத்தார். காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆறு கால சபை நீங்க கவனிச்சுன்னா ரொம்ப கடினமான ஒரு கால சபையாக இருந்தது. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் அங்கே நடந்தேறி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அது நீங்க மத்தைய 13 நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஓமைகளும் நம்ம பார்க்கலாம் அந்த ஆறு காலகட்ட சபை என்ன விஷயங்கள் வந்துச்சு. ஆனா நீங்க ஏழாவது காலகட்ட சபை நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, அது எப்படி ஒரு வாய்ப்புக்குள்ள வந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் அந்த அண்ணால் மூலமாக வந்த வகுப்பார் அல்லது அவருடைய நம்முடைய மூத்த சகோதரர் சகோதரர் ரசல் அவர்களுடைய அந்த வேதாகம பாடங்களின் மூலமாக இந்த வாய்ப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த புதிய சிருஷ்டிகளாக இங்க நம்ம அனைவரும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எதுதான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக நம்ம கூட 53 பாடங்களை அருமையாக அங்க கேட்டோம். அதனுடைய வாய்ப்புகளை நம்ம வந்திருக்கோம். அதுதான் சாமுவேல் அந்த வாய்ப்புல நம்ம வந்ததை பாக்கிறோம். அப்போ இப்படி வந்திருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த 7வது கால சபை எப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்க இருக்குது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, 7வது கால சபைக்கு தேவன் சொல்லியிருக்கிற அந்த ஒரு கர்த்தர் இயேசு சொல்லியிருக்க அந்த ஓமை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். மத்தேயு 13:47-48 நம்ம வாசிக்கலாம்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள்.
பாருங்க, இந்த 7வது கால சபை எப்படி ஒரு ஓமைக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, ஒரு கடலிலே போடப்பட்ட வலைக்கு ஒப்பாயிருக்குது. அந்த வலை நமக்கு தெரியும், அது சத்தியத்தை குறிக்குது. அது சகோதர ரசல் அவர்களுடைய அந்த விலையேற பெற்ற சத்தியங்கள் குறிக்குது. அந்த சத்தியங்களின் மூலமாக என்ன ஆயிடுச்சு, நீங்க பாத்தீங்கன்னா வலையானது அங்க நிறைய ஆரம்பிச்சது. நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க கிட்டத்தட்ட நம்ம 15 கன்வென்ஷன் நம்ம கொண்டாடிட்டோம். 1வது கன்வென்ஷன்ல எவ்வளவு பேர் அங்க இருந்திருக்காங்க? ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான் இருந்தாங்க. அப்படியே இன்னைக்கு நாளாக 15 கன்வென்ஷன் இன்னைக்கு பெரிய மண்டபம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வலையின் மூலமாக அநேக மீன்கள் அங்க நிறைஞ்சுகிட்டே வருது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாக்குறோம். ஆனா அப்படி அந்த மீன்கள் நிறைஞ்சிட்டு வந்தாலும் அங்க வருகிற மீன்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட மீன்களா இருக்குது? அங்க நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சகல விதமான மீன்களையும் வாரிக்கொள்ளுகிற ஒரு வலையாக அங்க இருக்குது. சரியாக புதிய சிருஷ்டிகள் மாத்திரமே இங்க கொண்டு வந்து போடுற ஒரு வலையாக இல்ல, அதுல எல்லா வகையான மீன்களும் கலந்த ஒரு கலவையாகத்தான் அந்த வலையானது அங்க இழுக்கப்படுகிறத நம்ம பாக்கிறோம். அப்ப அந்த வலையானது எங்க கொண்டு வந்து போடப்படுது, நீங்க பாத்தீங்கன்னா அது கரையிலே அங்க போடப்படுகிறத நம்ம பாக்கிறோம். அப்ப அந்த கரை எதை குறிக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம சார்ந்து இருக்கிறதான அந்த சபையை அருமையாக அங்க குறிக்குது. அப்ப அந்த சபையில இருந்துதான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நல்லவைகள் கூடையில் சேர்க்கப்படுது, ஆகாதவைகள் அங்க தூர எறியப்படுகிறத நம்ம பாக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர், அப்ப இந்த 7வது கால சபை அல்லது சகோதரர் ரசல் அவர்கள் மூலமாக இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற நமக்குள்ள ஒரே வகையான ஜனங்கள் அங்க இல்லவே இல்லை. எல்லாரும் புதிய சிருஷ்டிகள் அங்க இல்ல, சகல விதமான மீன்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு சுத்தம் செய்தல் எங்க நடக்குதுன்னா, நம்ம சார்ந்து இருக்கிற சபை, நம்ம கூடி வருகிற இந்த ஒரு கன்வென்ஷன், இங்கதான் அவருடைய சத்தியங்களின் மூலமாக நடக்குது. அப்ப இங்கதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நல்லது எது ஆகாது எது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்களா? இப்ப பாருங்க, அந்த கரையில உட்காந்து அந்த என்ன பண்ணாரு, அந்த வலை போட்டவர் உட்காந்து மீன்களை பிரிச்சார். இது நல்லது கூடையில போட்டார், ஆகாததை எடுத்து அவர் வெளியில போட்டார். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம கூட அன்பான சகோதர சகோதரி, நல்ல மீன்களாக இருக்கிறோமா ஆகாத மீன்களாக இருக்கிறோமா? இதை யாரால கண்டுகொள்ள முடியுமா? ஒவ்வொருத்தரால கண்டுகொள்ள முடியுமானா? கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகள் கண்டுகொள்ள முடியும். அதுதான் இன்னைக்கு பாடத்தினுடைய சாரமாக அங்க இருக்க போகிறத நம்ம பாக்கிறோம். நீங்க கவனிச்சு பார்க்கலாம், இது எங்க நடந்துச்சுன்னா, ஒரு நிழல் அந்த யூத யுக அறுவடையில கூட அங்க நடந்ததை நம்ம பாக்கிறோம். அப்ப அறுவடை உலகத்தினுடைய முடிவு, இன்னொரு வகையில் சொன்னா அது யுகத்தின் முடிவாக இருந்துச்சு. அப்ப யூத யுகத்தினுடைய முடிவுல அந்த அறுவடை பகுதி எப்படி இருந்துச்சு நீங்க கவனிச்சீங்கன்னா, அங்க யோவான் ஸ்நானகன் அருமையாக அங்க சொல்லும் பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 3:10 வாசிக்கலாம்.
இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்.
பாருங்க, யோவான் ஸ்நானகன் கர்த்தர் இயேசுவை குறித்து அருமையான அங்க முன்னறிவிப்பு கொடுக்கிறார். அவர் வந்து முதலாவது என்ன வேலை செய்ய போறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தன் கையில கருக்கான கோடாரி வச்சிருக்கிறார். அந்த கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, மரங்களின் வேறுல வைக்கப்பட்டிருக்கு. எதற்காக வைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த மரமானது வெட்டுப்படுவதற்காக அங்க வைக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த மரம் என்ன குறிக்குது, ஏன் முதலாவது அங்க மரம் வெட்டுற அந்த வேலை கர்த்தர் இயேசு செய்றார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா, அடுத்த வசனம் பாருங்க, 12வது வசனம்.
தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான்.
பாருங்க, இந்த யூத யுக அறுவடையில நடந்த அந்த கர்த்தர் இயேசு அந்த முதலாம் வருகையில வந்து செஞ்ச ஒரு வேலை, அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு என்ன செய்வார் அப்படிங்கறத யோவான் சொன்னார். முதலாவது மரங்கள் அங்க வெட்டப்படுது, வேர் அருகே வைக்க வேரோடு அங்க வெட்டப்படுகிறத நாம பாக்குறோம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருனா, தன்னுடைய களத்தை நன்றாக துலக்குகிறார். அது எதை குறிக்கினா, அந்த யூத யுகத்தினுடைய அந்த அறுவடையை அருமையாக குறிக்குது. அதுல என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கோதுமை இருந்தது, பதரும் அங்க இருந்தது. அப்ப இத மூன்று விதமான விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம். முதலாவது மரம் வேரோட வெட்டப்படுகிற ஒரு சம்பவத்தை அங்க அந்த அறுவடையில செஞ்சார். அதுக்கப்புறம் தன்னுடைய களம், அந்த யூத யுகமானது முதிர்ந்து இருந்தது, அதுல கோதுமை எடுக்கிறார், பதரை தனியாக எடுக்கிற அந்த விஷயங்களையும் நாம் பாக்குறோம். அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல கூட இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவாக அங்க இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இது 2வது உலகத்தின் முடிவாக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 7வது காலகட்ட சபையின் மூலமாக சகோதர ரசல் அவர்களுடைய சத்தியங்களின் மூலமாக இந்த வாய்ப்புகளை வந்து அந்த புதிய சிருஷ்டியினுடைய பிரமாணங்களுக்கு இசைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மத்தியில கூட என்ன நடக்க போகுதுன்னா, இன்னைக்கு பாருங்க, அந்த முதலாம் வருகையில சுவிசேஷ யுக அறுவடையில கர்த்தர் இயேசு மாம்சத்துல பிரசன்னமாயிருந்த அவர் தான் நேரடியாக அந்த அறுவடையாளராக வந்து என்ன பண்றாருன்னா, மரங்களை வெட்டினார், கோதுமையை எடுத்தார், பதற பிரிச்சார். அதே போல இந்த சுவிசேஷ யுக அறுவடையில கூட இன்னைக்கு யார் இருக்கிறாருன்னா அதே கர்த்தர் இயேசு மகிமையில் அங்க இருக்கிறத நாம் பாக்குறோம். அப்ப அவர் வந்து கூட என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது வேரோட பிடுங்குகிற ஒரு வேலையை அவர் செய்வார். அதுக்கப்புறம் தன்னுடைய சபையை, சபையிலே நியாய தீர்ப்பானது முதலாவது அங்க தொடங்கும். அப்ப சபையில என்ன பண்ண போறார், நல்ல மணி இருக்கும், கோதுமை இருக்கும், பதரும் அங்க இருப்பாங்க, இதை கூட சுத்தம் பண்ணுகிற வேலை அங்க நடக்குது. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை, அப்ப வேரோட பிடுங்கப்படுகிற ஒரு வாய்ப்பு அங்க இருக்குது. அதுக்கப்புறம் தன்னுடைய களத்தை அவர் நன்றாக துலக்க போறார், அதுல கோதுமை இருக்குது, பதரும் அங்க இருக்குது. அப்ப இந்த மூணு விதமான ஒரு கேட்டகரி ஜனங்களை நம்ம கவனிக்கிறோம். அதனாலதான் நம்ம அந்த ஏழாவது கால சபைக்கு பார்த்தோம், சகல விதமான மீன்களையும் வாரிக்கொள்ளும் வலையாக அங்க இருக்குது. அப்ப நம்ம இங்க அநேகர் அங்க கூடி இருக்கிறோம், இந்த வாய்ப்புல இருக்கிறோமா, இந்த இடத்துல இருக்கிறோம். மூன்று வகையான ஜனங்கள் நம்ம இருக்கிறோம் அன்பான சொல். முதலாவது வேரோட பிடுங்கப்படுகிற சில ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய களத்துல சேரக்கூடிய கோதுமை அங்க இருக்கிறாங்க. அதே போல அந்த கோதுமை மாதிரியே இருக்கக்கூடிய யார் கூட இருக்காங்கன்னா, பதர் கூட அங்க இருக்காங்க. புதிய சிஷ்டி மாதிரியே இருக்கிறாங்க இன்னொருத்தர், அவங்க போலியான புதிய சிஷ்டிகள். இன்னொருத்தர் இருக்கிறாங்க வேரோட பிடுங்கப்படுகிற ஜனங்கள், அவங்க யார் அப்படிங்கறது தான் இந்த மூன்று நசிரியர்கள் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போறோம் அன்பான சகோதரர்களே சகோதரிகளை. அப்ப அந்த மூன்று நசிரியர்கள் குறிச்சு நம்ம நிழல் பொருள் மாதிரி நம்ம பேசுறது இல்ல, அவர்கள் வாழ்க்கை சரியாக ஓடி முடிச்சு அவர்களுடைய லக்கை, அவங்க அவர்களுடைய அந்த ஸ்தானங்கள்ல அந்த மகிமையில அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் கடந்து வந்துட்டதான சில அந்த அனுபவங்கள் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அந்த நசரைய பொறுத்தனை இந்த புதிய சிருஷ்டிக்கினுடைய வாழ்க்கைக்கு அருமையான நிழலா இருக்குதோ, அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு சம்பவங்கள் போச்சோ அதே சம்பவங்கள் இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற இந்த கரையில வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்மள்கிட்ட கூட வரப்போகுது அன்பான சகோதரர், கண்டிப்பாக வரும். இதுல யார் ஒருத்தர் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையான சபையாக அங்க மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதுல யார் தோத்து போறாங்களோ அவர்கள் பதறாக வாய்ப்பு இருக்குது. இன்னும் கவனிக்காம போறவங்க பிடுங்கப்படுகிற வாய்ப்புகள் கூட அங்க இருக்கிறத நாம பாக்குறோம். அப்ப இங்க வந்திருக்கிற நம்ம மூணு பேர்ல இந்த மூன்று வகுப்பாரில் நீங்களும் நானும் எந்த வகுப்பாராக இருக்கணும் அப்ப கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஒவ்வொரு மனுஷனும் இண்டிவிஜுவலாக இது என்ன பண்ணலாம் தெரியுங்களா, உணர்ந்து கொள்ள முடியும் அன்பான சகோதர சகோதரிலே. அதனாலதான் நம்ம கவனிச்சு பார்க்கும்பொழுது இப்ப அந்த முதலாவது மனிதனை நம்ம எடுத்து பார்க்கலாம். அவர் யார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனை நம்ம எடுத்து பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரி. இப்ப இவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த அனுபவங்கள் நீங்க கண்டிப்பா சபைகளுக்குள்ள கூட வரும். இந்த ஒரு வாய்ப்புல யார் ஜெயிக்கிறாங்களோ அவர் என்ன ஒரு வாய்ப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, இப்ப யோவான் ஸ்நானகன் நீங்க எடுத்தீங்கன்னா அவரை குறிச்சு நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம பேச போறது இல்ல, மாறாக அவரை குறிச்சுதான் சில முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் நம்ம உங்களுக்கு மத்தியில சொல்றேன். ஏன்னா நம்ம யோவான் ஸ்நானம் குறிச்சு கண்டிப்பாக அனைவரும் அநேகர் அறிந்திருக்கோம், அநேக சகோதர மூலமாக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப நம்மளுடைய நமக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபையில சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறேன். பாருங்க, அந்த யோவான் ஸ்நானகன் குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது கர்த்தர் இயேசுவின் மூலமாக அருமையான ஒரு பேர் வாங்கினார். என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 11:14 வசிக்கலாம்.
நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான்.
பாருங்க, கர்த்தர் இயேசு யோவான் பார்த்து அருமையை சொல்லும் பொழுது நீங்க ஏற்றுக்கிறதுக்கு மனசா இருந்த இவர் யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரப்போக நீங்க வருவார் வருவார் எலியா வருவார் நினைச்சிருக்கீங்களே அந்த எலியா இவர் தான். எலியாவின் ஆவியை உடையவராக அங்க யோவான் ஸ்நானகன் அங்க இருந்ததை கர்த்தர் இயேசு அங்க சுட்டி காட்டுறதை நாம பாக்குறோம். அதே போல அப்ப யோவான் ஸ்நானகன் மாத்திரம்தான் அந்த எலியாவின் வகுப்பாராக அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் மாத்திரம் இல்ல இன்னைக்கு பாத அங்கமா இருக்கிற நம்ம கூட யார் தான் அந்த எளியா வகுப்பாராக நம்ம இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப இந்த எளியா வகுப்பாருக்கு என்ன ஒரு சோதனை, என்ன ஒரு பரீட்சை அங்க வரப்போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானருக்கு அந்த ஒரு பரீட்சை வந்தது. என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் கூட கர்த்தவேசினால் இன்னொரு பேர் கூட வாங்கினார். என்ன நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 11:11
ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகையால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்.
பாருங்க, அந்த யோவான் ஸ்நானகனை யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, அந்த பரிசுத்தவான்களுக்கு அருமையாக ஒப்பிட்டு பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகள்கிட்ட பிறந்தவங்களே, மனிதனாய் பிறந்தவர்களே ரொம்ப மேலான நிலைமையில அந்த யூத யுக அறுவடையில இருந்த யார் இருந்தாருன்னா, ஸ்நானகன் யோவான் இருந்தார். அதே போல இந்த சுவிசேஷ யுக அறுவடையில கூட ஒரு மேலான நிலைமையில இருப்பாங்க. அந்த வாய்ப்புல கடைசியான நிலைமையில இருக்கிறவங்க கூட யோவானை விட மேலான ஒரு வாய்ப்புல இருக்கிறதாக அங்க சொல்றத நம்ம பாக்குறோம். அப்புறம் கர்த்தர் இயேசுவின் மூலமாக இவர் தான் ஒரு முதல் ஸ்தானத்துல இருக்கிற அந்த ஒரு அந்தஸ்தை கூட வாங்கினார், அந்த ஒரு பேர் கூட வாங்கினார். அதே போல நம்ம கூட இந்த ஓட்டத்துல சரியாக ஓடி முடிச்சோம்னா கர்த்தர் இயேசுவின் மூலமாக நம்ம கூட வாய்ப்பு வாங்குவோம். உண்மையும் உத்தமமான ஊழியன் என்கிற அந்த வாய்ப்பு வாங்குவதற்கு நம்மளும் தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். கண்டிப்பா அந்த வாய்ப்பு நமக்கு கூட இருக்குது. அப்ப பாருங்க, இந்த யோவான் குறிச்சு நம்ம பார்க்க, ஸ்நானகனை குறிச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுவின் மூலமாக அருமையான ஒரு சாட்சி வாங்கி இருக்கிறார். வரக்கூடிய எளியா இவர் தான். ஸ்திரீகள்கிட்ட பிறந்தவரே ரொம்ப மேலான ஒரு மனுஷன் யாருன்னு எடுக்கலாம்னா யோவான் ஸ்நானம் சுட்டி காட்டலாம். அதே போல இன்னைக்கு பாதங்கமாக ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு கூட இந்த ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. அதே எளியாவின் ஆவியுடைய வகுப்பாராகத்தான் நம்மளும் இருக்கிறோம். நம்ம கூட கர்த்தர் இயேசுவின் கரத்திலிருந்து யோவானை காட்டிலும் அந்த பரலோக ராஜ்யத்துல சிறிய அங்கமா இருந்துட்டாலும் இன்னைக்கு நம்ம பாத அங்கம் தான். ஆனா இவர்கள் யாரை விட மேலானவர்கள் பாத்தீங்கன்னா, ஸ்நானகனை விட மேலான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறதாக கர்த்தர் இயேசு சுட்டி காட்டுறதை நம்ம பாக்கணும். சரி, இப்படி இருக்கும் பொழுது எப்படி யோவான் ஸ்நானகனால இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு பேரை கர்த்தர் இயேசு விட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதங்களை அவரால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்த ஒரு சோதனை, அவர் கடந்து போன ஒரு வாழ்க்கை முறை, அதுல அவர் ஜெயிச்சார். அவர் என்ன ஜெயிச்சிட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அன்பான சகோதர சகோதரி. அப்ப நம்ம கூட எளிய வகுப்பாராக இருக்கிறோம், நம்ம கூட பரலோக ராஜ்யத்தில் சிறிய வகுப்பாராக இருந்தாலும் யோவானை விட பெரிய ஆளாக நம்ம தேவனுடைய பார்வையில பார்க்கப்படும் பொழுது நமக்கு கூட யோவானுடைய வாழ்க்கையில வந்த அந்த ஒரு அனுபவம் வரும். அப்படி யோவானுடைய வாழ்க்கையில என்ன ஒரு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான இந்த பூமியில வந்து பெரிய அருமையான ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்துருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்க கூடியிருந்த எல்லா ஜனங்களும் அவரை யாராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை மெசியாவாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஒருவேளை தீர்க்கதரிசி அவங்களுக்கு யாருன்னு புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, நேரடியாக போய் எலியாவட்டி அந்த வாய்ப்பை அவங்க கேட்கறத நம்ம பாக்குறோம். அங்க என்ன அப்படி கேட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் சாரி லூக்கா 3:15 15:15
யோவானை குறித்து, இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில்.
அடுத்த வசனம் அப்படி வசனம் பாருங்க, நீ கவனிச்சு பார்க்கும்பொழுது எல்லா ஜனங்களும் யோவானை குறிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா, இவர் தான் கிறிஸ்துவோ என்று தன் மனசுல என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, எண்ணம் கொண்டு இருந்தாங்களா. அப்ப அந்த ஒரு சூழல்ல அடுத்த வசனம் என்ன நடக்கும், என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா யோவான், அதற்கு வசனம் வாசிங்க 16 கூட.
யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம்.
போதும் சிஸ்டர், பாருங்க இவங்களுடைய அந்த ஜனங்களுடைய மனசுல இந்த ஒரு எண்ணமே இருக்குது, வெளிப்படையா கூட அவங்க கேட்கல. அவர் கிறிஸ்துவான் நினைச்சுக்கிட்டே இருந்தார், ஆனா இவர் பதில் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எப்படி அதை புரிஞ்சிருக்க முடியும். இவர் பாருங்க, இவர் ஒரு மேலான அந்தஸ்தில் வச்சு பாக்குறாங்க, ஆனா இவரோட பொறுப்பு என்னன்னு இவர் உணர்ந்ததுனால அவர் உடனே சொல்றாரு. அவங்களுக்கு யோசனையா இருக்கும் பொழுதே, நான் கிறிஸ்து அல்ல, மரக நான் யாருதான் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 1:19
எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான்.
பாருங்க இவர் என்ன பண்றாருனா, அவங்களுடைய எண்ணங்கள் மனசுல இருக்கும் பொழுதே இவர் சொல்லிடுறாரு, அதுக்கு பதில் நான் கிறிஸ்து அல்ல என்று மறுதலியாமல் உடனே அறிக்கை பண்றதை நம்ம பாக்குறோம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அதிலேயே 23 கூட நம்ம வாசிக்கலாம்.
அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான்.
பாருங்க, தான் கிறிஸ்து அல்ல என்று அவர் அறிக்கை பண்ணது இல்லாம தன்னுடைய பாட்டு என்ன அப்படிங்கறத அருமையாக சொல்றார். நான் கிறிஸ்து அல்ல, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, மரக நான் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வழியை ஆயத்த பண்ணக்கூடிய ஒருவன், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அவ்வளவுதான் என்னோட பாட்டு அப்படிங்கறத அருமையாக அங்க ஸ்நானகனியோவா அந்த ஜனங்கள் மத்தியில் அங்க சொன்னதை நான் பாக்குறோம். அன்பான சகோதரர்களே சகோதரி, பாருங்க ஒருவேளை இவர் தன்னை கிறிஸ்துன்னு கூட அவர் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் அவருக்குன்னா, அநேக கணம் மகிழ்மை நிறைய விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு வாய்ப்புக்கு தான் வரல அப்படிங்கறத அவர் உணர்ந்து, தன்னுடைய ஊழிய வாய்ப்பு என்ன அப்படிங்கறத சரியாக உணர்ந்து அவர் அருமையாக சொன்னார். மறுதலியாமல் அவர் அறிக்கை பண்ணார், நான் கிறிஸ்து அல்ல, நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் இதுதான் என்னுடைய பாட்டு, நான் இதைத்தான் சரியாக நான் செய்யறேன். அந்த ஒரு வாய்ப்பை அருமையாக செஞ்சார். ஆனா இன்னைக்கு நம்ம மத்தியில ஒருவேளை ஒரு வாய்ப்பு அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் நினைச்சு பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்துருவோம், இன்னைக்கு நம்ம பேர் சபைகள் இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கலாம், அருமையான உடனே அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா, தன் மேல உயர்றதுக்கான ஒரு ஸ்தானம் கிடைச்சிருச்சுன்னா, வாய்ப்பு கிடைச்சா முதலாவது போய் நிக்கக்கூடிய ஜனங்கள் யாராக இருப்போம்னா, நம்மளாக தான் இருப்போம். நம்முடைய காலர் உடனே அங்க உயர்த்தப்படும், நம்முடைய ஸ்தான் நம்முடைய அந்த அசைவுகளே கண்டிப்பாக அங்க மாறும். ஆனா யோவான் கரெக்டா அவர் சொன்னார், என்ன, நான் வருகிறவனான வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் மாத்திரம் தான் அப்படிங்கறத அவர் சொன்னார். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு வாய்ப்பு கூட வந்துச்சு. அவருடைய சீஷர்கள் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, நீ இது மாதிரி யோர்தான்ல ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஜனங்களும் அவர் பின்னாடியே போறாங்க, உங்கள்ட்ட ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் அங்க வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, யோவான் 3:26-30
அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள்.
பாருங்க இந்த ஒரு சூழல் பந்த போதகரே என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுத்து இப்ப அவரோட பாட் ரொம்ப வளர்ந்துகிட்டே போது, இருக்கிற ஜனங்களும் அவர் பின்னாடியே போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை அங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க 30
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்.
பாருங்க, அவர் அருமையா சொல்லிட்டார், அவர் தான் பெருகணும், நான் சிறுகணும். ஏன்னா என்னோட பாட்டு என்னன்னா அவருக்கான வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு நான் செஞ்சேன், நான் அதை செஞ்சுட்டேன். இப்ப அவருடைய பாட்டு நாங்க போயிட்டு இருக்கிறத அருமையாக அவர் ஏற்றுக்கொண்டதை நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நம்ம தீல நம்ம இடத்துல இருந்து இன்னொரு சபைக்கு ஒருத்தர் போயிட்டாரா, நம்மளோட சூழல் எப்படி இருக்குது? அப்படிதான் நான் தான் அவருக்கு 53 பகுப்புகள் கொடுத்தா நீங்க அருமையா கூட்டு போறீங்க, என்ன அவங்களோட பேச்சு கேட்கறது இல்ல, அந்த விஷயங்கள் அங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க, யோவான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவர் தன்னிடத்துல இருந்து தன்னுடைய சீஷர்கள் கூட அவருக்கு போயிட்டாங்க. ஆனா இவர் அருமையாக சொல்லிட்டாரு, இனி என்னோட பாட்டு பெருக வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட ஊழியம் அவ்வளவுதான், நான் ஆயத்த பண்ண இனிமேல் அவர் தான் பெருகணும், நான் சிறுகணும். என்ன அருமையான ஒரு குண லட்சணம் அவர் காட்டினார். ஆனா இன்னைக்கு நம்மள்ட கூட இந்த ஒரு வாய்ப்புகள் வருது. ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா வாலின்றியா நம்ம உள்ள போய் நுழைஞ்சிடும். பிரதர், நான் அந்த வாய்ப்பு நான் எடுக்கிறேன். அதே போல நம்மள்ட இருந்து யாராவது ஒருத்தர் அங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த பிரிவுகளை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல, அந்த இடத்துல நம்முடைய மாம்சங்களை அங்க வெளிப்படுத்துகிறத நம்ம பாக்கிறோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி இருக்கும் பொழுது நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த யோவானால எப்படி இந்த ஒரு வாய்ப்பை அவரால் செய்ய முடிஞ்சு, தான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறோட சத்தம் என்று எப்படி அவரால் கரெக்டா அதை உணர்ந்து கொள்ள முடியும், அவரோட பாட்டு என்னோட பாட்டு இதுதான், நான் என்னோட ஊழியம் இதுதான் எப்படின்னு அவரால் தெரிந்து கொள்ள முடிஞ்சது. இப்ப இன்னைக்கு நம்ம கூட அந்த யோவான் வகுப்பாராக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரால நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படின்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியுதுங்களா? இன்னைக்கு நம்ம அந்த சுவிசேஷத்துல பாத அங்கங்களாக நம்ம இருக்கிறோம். பாத அங்கமாக அழைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல சபையாராக கூடி வர்றோம், ஒரு கன்வென்ஷன்ல நம்ம கூடி வர்றோம். அப்போ ஒரு சபையில கூடி வரும்பொழுது அந்த ஒரு கூடுகையை அப்போஸ்தலர் பவுல் எதற்கு ஒப்பிடுறாருன்னா ஒரு சரீரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். இப்ப இந்த இடத்துல நம்ம கூடி வர்றது கூட இது கூட ஒரு தலை மற்றும் சரீரத்துக்கு ஒப்புமையாக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு பாதங்கமாக அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சபையில ஒரு இடங்கள்ல நம்ம கூடி வருவதற்கு வந்திருக்கும் பொழுது அந்த சரீரத்துல நம்ம எந்த ஒரு அவயம் அப்படிங்கறத நம்மளால ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுதுங்களா? நம்மளால தெரிந்து கொள்ள முடியுதுங்களா? அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இப்ப அதே போல அந்த யோவான் ஸ்நானகன் வரும்பொழுது தன்னுடைய பாட்டை அருமையாக அவர் சொன்னார், நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்னோட பாட்டு அவ்வளவுதான், நான் அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பாத அங்கங்களாக வந்திருக்கிறோம், ஒரு சரீர அவயமாக ஒரு இடத்துல கூடுறோம், ஒரு கன்வென்ஷன்ல கூடுறோம். அப்ப இந்த இடத்துல சரீரத்துல நம்ம கையா இருக்கிறோமா, காலா இருக்கிறோமா, எந்த விஷயங்களை இருக்கிறோம் நம்மளால ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுதுங்களா? பாருங்க அன்பான சகோதர சோதர, அப்படி கேட்டோம்னா யாரால அந்த பதில் அங்க சொல்ல முடியறதில்ல. இந்த விஷயங்களே நம்ம சரியாக உணர்ந்து கொள்ள முடியாததுனால தான் என்ன நடந்திருதுன்னு பாத்தீங்கன்னா, சபைகள்ல தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் சலசலப்புகள் அங்க போயிது, கன்வென்ஷன்ல ஒரு சலசலப்புகள் அங்க போறத நம்ம பாக்குறோம். எல்லா இடத்திலையும் தலையாக கர்த்தர் இருக்கிறார், அவருடைய சரீரத்துக்கு கீழாக நம்ம இருக்கிறோம். அதுல நம்ம எந்த ஒரு அவயங்கள்ல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, எப்படி யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பாட்டை அவர் உணர்ந்தாரோ அதே போல நம்ம உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் அந்த நசரைய பொறுத்தனைக்குள்ள தன் தேவனால முன்குறிக்கப்பட்டு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் முறை அவர் மெச்சூர் ஆகிற வயசு முறையை கண்டிப்பா யார் தான் அவங்களுக்கு சொல்லிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய வாழ்க்கையை அதற்கே உரிய மாதிரி தனிமைப்படுத்திக் கொண்டார். அவர் தன்னை இஸ்ரேலுக்கு காண்பிக்க மட்டும் அவர் வனாந்தரத்திலே அங்க இருந்தார். அப்படி வனாந்தரத்துல போய் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய பாட்டு என்ன அப்படிங்கறத அருமையாக உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சு பழைய ஏற்பாட்டின் விஷயங்களை தெரிஞ்சுட்டு அந்த ஒரு விஷயங்களை உணர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் அவர் வந்தார். அது மாத்திரமே இல்லாம தான் தெரிந்து கொண்டு அந்த அழைப்பிற்காக என்ன பண்ணிட்டார்னா, தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டார். அந்த ஒரு விஷயத்தினாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, தன்னுடைய அழைப்பு என்ன அப்படிங்கறத அவரால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடிஞ்சது. அன்பான சகோதரர்களே, சகோதரி, அப்ப அதே போல இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய ஒரு அழைப்பை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியலன்னா, சபையில என்ன ஒரு பாட்டாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், கையா காலா மூக்கா மொழியா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியலன்னா என்ன ஒரு குறை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த முழுமையான அர்ப்பணிப்பு அப்படிங்கறது நமக்குள்ள இல்ல. அன்பான சகோதரர், ஒருவேளை முழுமையான அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும்னா, சபையில ஒரு பொறுப்பு இந்த இடத்துல இருக்குன்னா இதுதான் என்னோட பாட்டு, கண்டிப்பா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல நீங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருக்காருன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? ஆனா கண்டிப்பா சொல்லணும். அவங்கதான் உண்மையான புதிய சிருஷ்டிகள் அல்லது அவருடைய பாத அங்கங்களாக இருக்க முடியும். தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளதே ஒருத்தர் உறுதிப்படுத்தாம தெரிந்து கொள்ளாம இருந்தா அவர் யார் இல்ல தெரியுங்களா? அவர் புதிய சிருஷ்டின் ஓட்டத்தில் அவர் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். அதுக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய தலையாக கர்த்தர் இருந்தார். இப்ப பாருங்க யோவான் பக்கம் அவர் தன்னுடைய பாட்டை அருமையாக உணர்ந்தார், என்னுடைய ஊழியம் இதுதான். அதே போல கர்த்தர் இயேசு வந்தா நமக்கு முன்மாதிரியாக, அவர் கூட தன்னுடைய ஊழியம் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த பகுதியை செஞ்சாரா செய்யலைங்களா? நான் என்ன பண்ணேன், பிதாவின் சித்தம் நான் செய்ய வரேன், என்னுடைய பாயிண்ட் இப்படிதான், நான் மறிச்சு அவமானப்பட்டு மறிக்கணும் இதெல்லாம் செய்யணுங்கிறதே தன்னுடைய விஷயங்களை அருமையாக அவர் உணர்ந்து அதற்கே உரிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். முழுமையான அர்ப்பணிப்பை அவர் அங்க காட்டினார். அதே போல 12 அப்போஸ்தலர்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை தான் என்ன ஒரு பாட்டுக்காக அழைக்கப்பட்டதை அவர்களும் உணர்ந்து கொண்டிருந்தாங்க, அவர்களும் அதை தெளிவுபடுத்தினாங்க. அதற்கு என்ன காரணம்னா, அவர்களுடைய அந்த முழுமையான அந்த அர்ப்பணிப்பு அங்க இருந்ததை பாக்குறோம். அதே போல நம்முடைய சகோதரர் ரசல் எடுத்து பாருங்க, அவர்கள் கூட தான் என்ன ஒரு பாட்டு என்ன ஒரு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டதை அவரால் என்ன பண்ண முடிஞ்சு, அவரால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அதனால் அவர் என்ன பண்ணார், அதற்கே தன்னை முழுமையாக அவர் அங்கே அர்ப்பணித்தார். அந்த முழுமையான அர்ப்பணிப்பை யார் காட்டுறாங்களோ கண்டிப்பாக தேவன் அவர்களுக்கு என்ன வெளிப்படுத்துவார்னா, இந்த சபையில் இந்த ஒரு ஐக்கியத்தில் நான் என்ன ஒரு அவயமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவேளை அந்த ஒரு உணர்த்துதல் நமக்குள்ளே இல்லைன்னா இன்னும் நம்ம என்ன பண்ணல தெரியுங்களா, நம்முடைய அர்ப்பணிப்பில் முழுமை அங்கே காட்டுறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் இயேசு சொல்லும் பொழுது என்ன, பின்பற்றி ஒருத்தன் விருப்பப்பட்டு சீசனாக வந்துட்டா மாத்திரம் பத்தாது, என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 22:37 வசனம்.
இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
பாருங்க, இங்க சொல்லும் பொழுது கர்த்தர் இயேசு அருமையாக சொல்றார், ஒருத்தர் என்னை பின்பற்றி வரணும் விரும்பினாலே என்ன பண்ணா, விருப்பப்பட்டுதான் வரணும். அப்படி விருப்பப்பட்டு வந்துட்டா அவங்க என்ன செய்யணும் தெரியுங்களா, அந்த முழு இருதயமும் முழு ஆத்மாவும் முழு மனதோட யார்கிட்ட அனுபவிச்சிடணும் தெரியுங்களா, தேவன் பேரிலே அங்க அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக, அப்படிப்பட்ட ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ நம்ம இருந்துட்டோம்னா, முழுமையான அர்ப்பணிப்பு நம்முடைய இருதயம் தேவன்ட கொடுத்துருந்தா. அதனாலதான் அவர் நம்மள்ட்ட கேட்கும் பொழுது வேற ஒண்ணும் நம்மள்ட்ட கேட்கல, உன் இருதயம் மாத்திரம் என்கிட்ட கொடு. அந்த இருதயத்தை எப்படி கொடுத்துடணும், முழுமையாக அவர் கையில கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு அவயமாக அழைக்கப்பட்டிருக்கோங்கிறத கண்டிப்பா உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி நம்ம உணர்ந்து கொண்டுட்டோம்னா சபைகளிலும் ஒரு சலசலப்புகள் அங்க வராது, கன்வென்ஷன்ல கூட ஒரு சலசலப்புகள் அங்க வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம கன்வென்ஷன் நம்ம எடுக்கிறோம்னா இதுல கூட தலையாகிய கர்த்தர் இருக்கிற அவருடைய அவயமாக ஒரு பொறுப்புகள் அங்க நடக்கிறத நம்ம பாக்குறோம். அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புகள் அங்க போகுது. ஆனா சில விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது கன்வென்ஷன் முடிஞ்சு எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல இந்த பொறுப்பு கொடுக்கல சில சலசலப்புகள் அங்க வருது. காரணம் என்னன்னா, அந்த ஒரு அவயம் நான் என்ன அவயமாக இதுல நான் தேவன் என்ன வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பை அவர்களால் காட்டி புரிந்து கொள்ள முடியாத ஒரு சகோதரனோ சகோதரியோ இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளோ. இதே சபைகளுக்குள்ள நம்ம எடுத்து பார்த்தோம், அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாதனால தான் சபைகளுக்குள்ள எனக்கு அந்த பொறுப்பு இல்லை, எனக்கு இந்த பொறுப்பு இல்லை, தேவையில்லாத ஒரு சலசலப்புகள். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பாத அங்கமாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா ஒரு சபையில கூடி வரும்பொழுது சரீர அவயமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயம், அந்த அவயத்துக்குரிய அந்த பொறுப்பை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம சபையாக மாறலாம். அந்த இதற்கு என்ன ஒரு காரணம் நமக்கு தேவைப்படுதுன்னா, இந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்ப முழுமையான அர்ப்பணிப்பு யார்கிட்ட இல்லையோ அவர்கிட்ட இருந்து என்னதான் வந்துட்டு இருக்கு தெரியுங்களா, கண்டிப்பாக மற்ற சகோதரனுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்து கண்டிப்பாக அந்த சலசலப்புகள் அங்க வரும். ஒருவேளை என்னால ஒரு சலசலப்பு சபையில ஏற்படுதுன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும், நான் இன்னும் முழுமையான அர்ப்பணிப்பு நான் காட்டல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப பாருங்க இந்த யோவான் ஸ்நானம் இந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பும் அந்த விஷயங்களை உணர்ந்து அதற்கே தன்னை அர்ப்பணிச்சதுனாலதான் கர்த்தர் இயேசுகிட்ட இருந்து அவர் அந்த பேர் வாங்க முடிஞ்சது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை விட பெரியவர் ஒருத்தரும் அங்க இல்ல. அதே போல இன்னைக்கு நம்ம கூட மனுஷனா தான் பிறந்திருக்கோம், இந்த வாய்ப்புகள் வந்திருக்கிறோம். இந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை செஞ்சு நம்ம முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா ராஜ்யத்தில் கூட நமக்கு என்ன ஒரு பேர் கிடைக்கும் தெரியுமா, மனுஷனா பிறந்ததுலேயே அந்த ஒரு மேலான ஒரு சுபாவம் வாங்கினது நீங்களும் நானும் தான். அந்த ராஜ்யத்தில் அங்க கண்டிப்பாக அங்க சொல்லப்படும். அப்ப பாருங்க இந்த யோவான் ஸ்நானம்ல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயங்கள் கற்றுக்கொள்றோம்னா, அந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன அவயம் அப்படிங்கறத உணர்ந்து கொள்வோம். அப்படி இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ளாம இருக்கிறோம்னா நம்மளுடைய அர்ப்பணிப்புல குறைவுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலம் எல்லாமே எதற்கு தான் அர்ப்பணிச்சோம்னா, பாருங்க எப்படி ஒருத்தர் நசரேயர் வந்துட்டா வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரமாணத்துக்கு அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுல வேற இல்ல நான் மது சாப்பிடறேன் திராட்சை ரசம் சாப்பிடறேன்னு சொல்லிட்டு அவரோட அந்த பொருத்தனை வீணாக போயிடும். ஒருவேளை 10 வருஷம் கழிச்சுட்டு வந்து அவர் அந்த பொருத்தனை மாறிட்டான பிரமாணத்தை மீறிட்டான, அவர் 10 வருஷம் கடந்து வந்த அந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாததாக போயிடும் அப்படின்னு தான் அந்த பொருத்தனை பாக்குறோம். மறுபடியும் அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீகலெக்ட் பண்ணி வரணும், மறுபடியும் அவரோட வாழ்க்கை முறைய ஆரம்பிக்கணும். அதே போலதான் நம்ம எவ்வளவு விஷயங்கள் வேணா ஊழியை செஞ்சலாம். இந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு தன்னுடைய ஒரு விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருந்துட்டோம்னா நம்முடைய விஷயங்கள் நம்முடைய இந்த அர்ப்பணிப்பு பிரயோஜனம் இல்லாததாக போயிடும். அன்பானவர்களே, சகோதரர்களே, சகோதரி, அப்ப இந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு தேவன் இடத்துல காட்டுவோம். நம்ம கூட என்ன ஒரு கையாக காலாகவோ என்ன ஒரு அவயமாக தேவன் நம்மளை இந்த சபையில வச்சிருக்கிறாரோ அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய அந்த ஒரு நிலைமையிலிருந்து நம்மளுடைய முழு இருதயத்தை காட்டி தேவன் கேரத்திலிருந்து அந்த ஒரு அருமையான ஒரு பேரை நம்ம வாங்கணும். மனுஷரா பிறந்தவர்கள் இவரை காட்டில் ஒரு மேலான ஒரு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நம்ம அந்த மலையாமை வாங்கிட்டோம்னா நீங்க நினைச்சு பாருங்க, அதற்கு ஈடாக வேற ஏதாச்சும் இருக்குதா? அதை செய்யறதுக்கு நம்ம ஒண்ணும் நம்மள்ட்ட கேட்கலங்க, முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை கேட்கிறார். அதை கொடுக்க கூட சில நேரங்கள்ல நம்ம தவறுறோம். அதுதான் பிரச்சனைக்கு அங்க காரணமாக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த பாருங்க யோவானுடைய வாழ்க்கையில வந்த ஒரு பலவீனம் இன்னைக்கு சபையார் மத்தியில கண்டிப்பா அங்க வரத்தான் செய்யும். பெரியவன் உயர்ந்தவன் அந்த ஒரு போட்டி புறாமை அங்க வரதான் போகுது. பாருங்க சீசர்கள்ட்ட கூட அந்த விஷயங்கள் வந்துச்சு, எவன் பெரியவனா இருப்பான் அந்த விஷயங்கள் அங்க ஒரு சலசலப்பு அங்க போச்சு. அந்த முழுமையான அர்ப்பணிப்பு வந்ததுக்கு அப்புறம் சீசர்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்துச்சுங்களா? கண்டிப்பாக அங்க வரல. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஒரு முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோமா? நம்மை நாமே நாம் நிதானிச்சு பார்க்கலாம். பிரதர் அவரை இல்ல, பிரதர் பிரதர் இவர் இல்ல, நம்ம அதுக்கு சொல்ல வரல. ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் பரிசோதித்து பார்க்கிற ஒரு கால சூழலுக்கு தான் தேவன் இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கத நம்ம பாக்குறோம். அதனால பாருங்க வியாதியே இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அவங்க என்ன படி ஆகணும், தன்னை நிதானிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள போறோம். ரெண்டாவது யார் நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோன். அப்ப இவர் கூட நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது தேவனால தான் முன்குறிக்கப்பட்டு வந்தவராக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இவர் கூட வயது அவங்க அப்பா அம்மா குழந்தை பேர் இல்லாத ஒரு காலத்தில் அவங்க வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ சிம்சோன் குறித்து நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாரும் நீங்கள் அறிந்த விஷயங்கள் தான். அப்போ சிம்சோன் வாழ்க்கையிலேருந்து ஒரே ஒரு பார்ட் மாத்திரம் நம்ம வெளியெடுக்கலாம். என்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வசனம் வசிக்கலாம், நியாயாதிபதிகள் 15:20.
அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான்.
பாருங்க இங்க இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை ஒரு ஃபுல்ஸா போய்க்கிறார். அவர் எவ்வளவு வருஷம் நியாயம் விசாரிச்சாராம், 20 வருடம் நியாயம் விசாரிச்சார். நீங்க அதுக்கு முந்தி இருந்த ஒரு எல்லா நியாயாதிபதிகளும் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் இவ்வளவு வருஷம் நியாயம் விசாரிச்சார்னா அவரோட பாயிண்ட் அதோட முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை இருக்காது. ஆனா நீங்க சிம்சோன் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப உங்க 15 20வது வசனத்துல 20 வருஷம் நியாயம் விசாரிச்சான்னு முடிக்கிறார். முடிச்சு மறுபடியும் ஒரு கண்டினியூ அங்க நடக்கும். அது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, 15வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் தெளிலால் பக்கம் அவர் போற ஒரு சம்பவங்கள் அங்க நடக்கும். ஆனா நீங்க அந்த 15வது அதிகாரத்துக்கு முந்தின காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சிம்சோன் பெலிஸ்தேட்ட போய் கல்யாணம் பண்ணுவார். அது பாத்தீங்கன்னா புறஜாதி ஜனங்கள்ட்ட போய் கல்யாணம் பண்ணுவார். ஆனா தேவன் அதை கூட அங்கீகாரம் பண்ணிருப்பார். ஏன்னா தேவன் பெலிஸ்தேட்ட முகாந்தரம் உண்டாகுவதற்கு அந்த விஷயங்கள் செஞ்சார். அதே போல பாத்தீங்கன்னா, அவர் கொலையெல்லாம் கூட பண்ணிருப்பார், பிரேதங்கள் பத்தத்தெல்லாம் போயிருப்பார். ஆனா தேவன் அதுக்குள்ள எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. ஆனா 20 வருஷம் சரியான ஒரு பார்ட் முடிஞ்சார். அப்ப அந்த 20வது வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் என்ன நடந்துச்சு, அந்த 16வது வசனத்தில் அதிகாரத்தில் இருக்கிற இந்த சம்பவங்கள் நடந்துச்சு. அது என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தெளிலால் பக்கம் அங்க போறதும் பாக்குறோம். அதனாலதான் அவருடைய நியாயம் விசாரிப்பு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, அது என்ன பண்ணிட்டேன்னா, அவர் தெளிலால் பக்கம் போறது தேவனுக்கு விருப்பம் இல்லாத அந்த பாயிண்ட் அப்படியே விட்டுட்டார். ஆனா அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு பலவீனத்தை கூட தேவன் அங்க பதிவு பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா நமக்கு அருமையான ஒரு அங்க படிப்பினை. அப்ப அந்த விஷயம் என்ன குறிக்கணும்னா, இப்ப தெளிலால்ட்ட அவர் போனதுனால என்ன பண்ணிட்டார் நீங்க பாத்தீங்கன்னா, தனக்குள் இருக்கிற ஆவி எடுபட்டு போனதை கூட உணராத அளவுக்கு என்ன ஒரு மயக்க நிலைமையில அவர் அங்க போயிட்டாரு. தெளிவால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் தன் மடியில் அவரை படுக்க வச்சு முழுமையான ஒரு மயக்க நிலைமையில கொண்டு போனார். ஒவ்வொரு பாட்டு நடக்கும்பொழுது அவர் என்ன பண்ணா, தனக்குள் இருக்கிற அந்த பலத்தோட அவர் எந்திரிச்சு போயிடுவார். அதே போல கடைசியில் ஒரு பாட்டு நடக்கும், அவர் என்ன பண்ணுவார், தன் இருதயத்தை ஃபுல்லா சொல்லிடுவார். இப்ப சூழல் என்னன்னா, தனக்குள் இருக்க அந்த ரகசியம் ஏன் சொல்ல ஆரம்பிச்சிட்டார்னா, அந்த தெளிலால் மேல் வைத்திருந்த அருமையான அந்த ஒரு மயக்க அந்த நிலைமை அப்படிங்கறத நாம பாக்கிறோம். இப்ப சூழல் என்ன ஆயிடுச்சு பாருங்க, அவர் கிட்டத்தட்ட பிறந்த நாட்கள் இருந்து 30 வயசுல அவர் நசரேயராக வந்து இருந்திருக்கும். சரியான அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு மேல அவர் என்ன பண்ணிருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம், வயது முடிய கூட இருந்திருக்கலாம். பிறந்த நாள்ல இருந்தே ஃபுல்லா முடி வச்சுட்டு இருந்தவர் திடீர்னு அந்த முடிவு எடுத்துட்டோம், அந்த விஷயங்கள் புரிந்து கொள்ள அது ஒரு ஃபீல் இருக்குமா இருக்காது. இப்ப நம்ம ஒரு மாசம் முடி வெட்டாம இருந்துட்டு முடி வெட்டினாலே முடி வெட்டின அந்த ஃபீல் இருக்கும், கொஞ்சம் தான் குறைச்சிருப்போம். ஆனா சூழல் பாருங்க, அவர் தெளிலால் மேல அந்த மயக்க நிலைமையில இருந்ததுனால, தெளிலால் அந்த அருமையா வஞ்சனை பண்ணி பெலிஸ்தர் கூட்டிட்டு வந்து ஃபுல்லா அந்த முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ தெளிலால் சொல்றாங்க, பெலிஸ்தர் உன் மேல வந்துட்டாங்க. அவர் உடனே அவர் எந்திரிச்சு என்ன பண்றாரு, தனக்குள்ள அந்த பலம் இருக்கிறத நினைச்சிட்டு, தன் எடுக்கப்பட்ட அந்த மலிக்கப்பட்ட ரோமங்கள் இல்லைங்கிறது தெரியாம கூட அவர் போறார். போகும்பொழுது என்ன ஆயிடுறாருன்னா, அவர் அங்க கைதாகப்படுறத நாம் பாக்குறோம், கண்கள் அங்க பிடுங்கப்படுறத நாம் பாக்குறோம், கைகள் கட்டப்பட்டுருச்சு, மாவரைக்கப்படுகிற ஒரு நிலைமை. இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது அன்பான சகோதரர் சொல்லி பாருங்க, தேவன் அவருடைய வாழ்க்கை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். வச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஒரு சம்பவங்கள் போகுது தெளிவால் பக்கம். அப்ப இது தேவன் என்ன பண்ணலன்னா, அவர் அங்கீகாரம் பண்ணல. ஆனா அவருடைய அந்த பலவீனம் இது பாத்தீங்கன்னா, அந்த 20வது வருடத்தினுடைய கடைசி நாட்கள்ல நடக்கிற இந்த ஒரு சம்பவங்கள். அப்ப இந்த சூழல்ல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தான் பெற்றிருந்த ஆவியை இழப்பதற்கு என்ன ஒரு காரணமாக இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, தெளிலால் மேல் கொண்டிருந்த அந்த ஒரு மயக்க நிலைமை, அல்லது தெளிலால் மேல முழுவதுமாக அவர் அங்க அடிட் ஆயிட்டதை நாம். அப்ப இந்த ஒரு சூழல் இன்னைக்கு யாருக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஒரு பலவீனம் இன்னைக்கு யாருக்குள்ள கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இன்னைக்கு இந்த புதிய சிருஷ்டி வாய்ப்புகள் வந்திருக்கிற நமக்குள்ள கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்படி மயக்க நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது கர்த்தர் இயேசு அருமையான அந்த ஊமை சொல்லும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாக நம்ம போயிடுவோம். அப்ப அந்த வகுப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உள்ள நிலைமை உள்ள ஜனங்களாக இருப்பாங்க. அப்ப அந்த ஜனங்கள் யாருக்கு நிழலாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் திரள் கூட்டத்தாருக்கு அடையாளமாக நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அப்ப அந்த திரள் கூட்டத்தாருடைய நிலைமை எப்படி இருக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா, தனக்குள் இருக்கிற ஆவி தேவன் கொடுத்த அந்த பரிசு தவிர எடுத்திருப்பார். ஆனா அந்த விஷயங்களை அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அவர்கள் உணர்ந்தே இருக்க மாட்டாங்க. ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை அருமையாக அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. எப்போ தனக்குள் இருக்கிற அந்த ஆவி இல்லைங்கிறத அவங்க உணர்வாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பெலிஸ்தர்கள் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவருடைய கண்ணெல்லாம் பிடுங்கப்படும். அவர் எந்த ஒரு கிரியை செய்ய முடியாத ஒரு சூழலுக்குள்ள போகும் பொழுதுதான், அப்போ இந்த திரள் கூட்டத்தார் கூட எப்ப தன்னுடைய நிலைமை அவர் உணர்ந்து கொள்வாங்கன்னா, தேவன் அதற்காகத்தான் வச்சிருக்கிறார் அவருடைய தெய்வீக திட்டத்துல மகா உபத்திரவ காலம். அந்த ஒரு காலகட்டத்தில் போகும்பொழுதுதான் தெரிஞ்சுக்குவாங்க, தனக்குள்ள தேவன் கொடுத்த அந்த ஆவியை நம்ம இழந்துட்டோம். ஆனா அதற்கு முந்தைய அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா, தனக்குள்ள இருக்க அந்த ஆவியை இழந்ததே தெரியாம இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் உலக கவலையிலையும் ஐஸ்வர்ய மயக்கத்திலையும் மாட்டியிருப்பாங்க. உலக விஷயமான உலக காரியமான சில சூழல்ல அவங்க அப்படியே அடிக்ட் ஆயிருப்பாங்க. இதனால தனக்குள் இருக்கிற அந்த புதிய சிருஷ்டிக்குள்ளே வாய்ப்பே அவர்கள் இழந்ததே தெரியாம அவருடைய வாழ்க்கை அங்க போயிட்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த ஒரு சூழல்ல அப்ப கடைசியா அந்த சிம்சன் என்ன பண்றான்னா, இப்ப தேவனுடைய சன்னிதானத்துல ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நீங்க நினைச்சுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுவார்னா, மறுபடியும் தேவன் அவருக்கு அந்த பலன் கொடுப்பார். கொடுக்கும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மறுபடியும் அந்த பெலிஸ்தர் மேல் அந்த நியாயம் விசாரிப்பு செய்வார். அப்ப அந்த அந்த அதிகாரத்தினுடைய 16 அதிகாரம் கடைசி வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் கல்லறையில் எடுத்து அடக்கம் பண்ணார். மறுபடியும் தேவன் அவருடைய வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பார். அவர் சிம்சோன் அந்த இஸ்ரேலை 20 வருடம் நியாயம் விசாரிச்சார். 15 அதிகாரத்திலேயே முடிச்சிருப்பார். 16 அதிகாரத்தின் கடைசியில கூட அவர் அங்க முடிச்சிருப்பார். அதற்கு இடைப்பட்ட இந்த ஒரு சம்பவம் தேவன் அங்க விரும்பல. அதனாலதான் அந்த ஒரு பார்ட் அங்க வச்சார். இன்னைக்கு ஏன் அதை எடுத்திருக்கலாம், ஆனா ஏன் அங்க வச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு நமக்கு அருமையான ஒரு படிப்பினை. அப்ப நம்ம கூட இன்னைக்கு உலக கவலையில போய் மாட்டிடுவோம், தேவையில்லாத சில இச்சைகள்ல போய் மாட்டிடுவோம். மாட்டிட்டோம்னா அது கர்ப்பம் ஆயிடும், என்ன ஆயிடும்னா பாவத்தை பிறப்பிச்சிடும். நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தாவியை இழந்து போயிடுவோம். அந்த நிலைமையே தெரியாது. ஆனா எங்கதான் இருப்போம் தெரியுங்களா, இந்த கரையில உட்காந்துட்டு ஊழியை செஞ்சுட்டு தான் இருப்போம். இப்ப இவர்கள் மூலமாக கூட சலசலப்புகள் எங்க இருக்கும் தெரியுங்களா, சபைகள்ல அங்க இருக்கும். யாருக்குன்னா அந்த உண்மையான புதிய சிருஷ்டிகளுக்கு. அப்ப கவனிச்சு பாக்கணும், இன்னைக்கு சபையில யார் மூலம் சலசலப்பு வருதோ ஒன்னு அவங்கள அர்ப்பணிப்புல கம்மியா இருப்பாங்க, ரெண்டாவது எப்படி இருப்பாங்கன்னா தனக்குள் ஆவியே இல்லாத ஒரு ஜனங்களாக கூட இருப்பாங்க. ஒருவேளை அதுல நீங்களும் நானுமா, நம்மள தான் பார்க்கணும், மற்றவங்களை கண்டிப்பா நம்ம யாரையுமே கை நீட்டி சொல்லிட வேணாம். அப்ப இது ஒவ்வொருவரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்போஸ்தல் பவுல் சொன்னது போல நம்மை நாமே நிதானித்தறிவோம் நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு. இன்னைக்கு பெரிய ஒரு கிருபை வாங்கி இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு சும்மா சாதாரண விஷயமே இல்லை. நம்ம இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற இந்த மேலான வாய்ப்பு என்ன, அதுல கிடைக்கிற அந்த பரிசுகளை நம்ம எந்த அளவிலும் தகுதி இல்லாதவர்கள். அப்போஸ்தல் பவுலே தன்னை அப்பிரயோஜனமானவன் சொல்றாரு. நீங்களும் நானும் எந்த ஒரு காரணம் எந்த வகையிலும் எதற்குமே தகுதி இல்லாத நம்மளை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறத நாம் பார்க்கணும். அதனால நம்மை நாமே நிதானிச்சு பார்ப்போம். மற்றவங்களை குறித்து நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா மற்றவங்களை குறித்து நியாயம் தீர்க்கிற அதிகாரம் தேவன் நமக்கு அங்கே கொடுக்கல. நம்மை நாமே தான் நிதானிச்சு பார்க்கணும். அப்போ பாருங்க, இந்த சிம்சோன் அவருக்குள்ள வந்த அந்த ஒரு பலவீனம் இன்னைக்கு சபை மத்தியில் இருக்க நமக்குள்ள கூட வருவதற்கு வாய்ப்புகள் அங்கே இருக்குது. உலக விஷயம் உலக காரியங்களில் நம்ம போய் மாட்டிட்டோம்னா தேவன் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை அவர் எடுத்துருவார். உணர்ந்து கொள்ள முடியாது. உணர்ந்து கொள்வதற்கு ஒரு பாட்டு வச்சிருக்கிறார், மகா உபத்திரவம். அதுல போய் அப்ப கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்ட அந்த ஒரு சூழலை வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பிரைஸ் கிடைச்சது, அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குங்களா, வந்த அழைப்பு என்ன, நம்ம வாங்கியிருக்கிற அந்த வாய்ப்பு என்ன, அதுக்கு இதுக்கு எந்த விதமான ஒரு விஷயங்களும் இல்லை. ஆனா நம்ம வந்த அழைப்பு ஒரு மேலான அழைப்பு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்களா நம்ம செஞ்சு வந்து கடைசியில போயிட்டு ரெண்டாவது பரிசு வாங்கிட்டு வரதுனால ஏதாச்சும் இருக்குங்களா, அது எந்த விஷயமா இல்ல. தேவன் ஒரே பரிசுக்கு தான் அழைச்சிருக்கிறார். முழுமையான அர்ப்பணிப்பு காட்டி தேவ சன்னிதானத்தில இருந்து அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும், அழியாமை கிரீடத்தை. இப்ப பாருங்க, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில வந்து அந்த ஒரு பலவீனம் இன்னைக்கு இருக்கிற திரள் கூட்டத்தாருக்கு அருமையான ஒரு நிழலாக இருக்குது. அப்போ சாரி, நிழலாக இல்ல, அந்த ஒரு பலவீனத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம திரள் கூட்டமாக நம்ம மாறிடுவோம். இப்ப 3வது சாமுவேல் வகுப்பார் நம்ம எடுக்கலாம். அப்ப இந்த சாமுவேல் வகுப்பார் பாருங்க, இந்த சாமுவேல் வகுப்பார் யார் மூலம் வந்திருக்காங்கன்னா 7வது கால சபையில தான் அதிகம் இருக்கிறாங்க. அன்னால் மூலமாக இந்த வாய்ப்புக்குள்ள வந்தவங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த சகோதரர் ரசல் பிரதருடைய அந்த ரைட்டிங் மூலம் வந்த நம்ம ஜனங்களாக அங்கே இருக்கிறோம். அதனாலதான் நீங்க இவருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா, யோவான் ஸ்நானகனுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏரோது மாத்திரம் தான் அவருக்கு எதிராளியா இருப்பார். அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சாரம் எதிராளி இருப்பாங்க. சிம்சோன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் மாத்திரம் தான் விரோதியா இருப்பாங்க. ஆனா நீங்க சாமுவேல் வாழ்க்கையில எடுத்து பாத்தீங்கன்னா சாமுவேலுக்கு 3 எதிராளிகள் இருப்பாங்க. யார் யார் நீங்க பாத்தீங்கன்னா, பெலிஸ்தரும் எதிரியா இருப்பாங்க, அமலேக்கியரும் எதிரியா இருப்பாங்க, அம்மோனியரும் அவங்க எதிரியாக அங்க இருப்பாங்க. அப்ப இந்த 3 எதிராளிகள் மத்தியில தான் சாமுவேலின் வாழ்க்கை அங்க போனதை நம்ம பாக்குறோம். ஆனா அவைகளின் மத்தியில கூட சாமுவேல் அருமையான தன்னுடைய வாய்ப்பை அவர் பெற்றுக்கொண்டதை நம்ம பாக்குறோம். அப்ப அந்த 3 எதிராளி அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம், மாமிசம், பிசாஸ். அப்ப இந்த ஒரு 3 எதிராளிகள் இன்னைக்கு யார் மத்தியில ரொம்ப விஷயங்கள் செய்வாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த 7வது கால சபை இன்னைக்கு நம்ம மத்தியில தான் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போயிட்டு மாம்சத்தையோ அல்லது உலகத்தையோ வச்சா அவரெல்லாம் ஜெயிக்க முடியாது. மரக எதைத்தான் வைக்கணும்னா தேவன் நேரடியாக லிங்க் ஆகும், சாரியா சாத்தா நேரடியாக அவர் மத்தியில் இருப்பார். அப்பறம் கர்த்தர் இயேசு முழுமையான அர்ப்பணிப்பு காட்டினதுனாலதான் அவர் யாரைதான் சோதனை பண்ணார், சாத்தானே நேரடியாக அந்த சோதனைக்குள்ள மேற்கொண்டார். அப்ப இன்னைக்கு நம்மத்தில் இருக்க ஜனங்கள் பாத்தீங்கன்னா முழுமையான அர்ப்பணிப்பு உள்ள ஜனங்களும் இருக்கிறோம், அர்ப்பணிப்பு கம்மியான ஜனங்களும் இருக்கிறோம், அர்ப்பணிப்பே இல்லாத ஜனங்களாக கூட நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம மத்தியில நடக்குது 3 வகையான எதிராளிகள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமிலேக்கியர்கள் அவங்க யாருக்கு அடையாளம் சொல்லணும், சாத்தானுக்கு அடையாளம் சொல்லலாம். ஏன்னா அந்த அமிலேக்கியர் மேல இருந்த அந்த கோபத்தை சவுல் தீர்க்காததுனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சவுளுடைய ராஜ்யபாரத்தையே அவர் அங்க பிடிக்கிட்டார். எப்படி சாத்தானை முழுவதுமாக அழிக்கணும்னு தேவன் தீர்மானம் பண்ணிருக்கிறாரோ அதே போல அமலேக்கியர் கூட தேவன் அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணார். அதே போல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் யாருக்கு அடையாளம் சொல்லணும், அவர் உலகத்துக்கு அடையாளம். ஏன்னா அவங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில அந்த பெலிஸ்தியர் தான் இருந்தாங்க. இப்ப நீங்க சிம்சோன் தன்னுடைய வாய்ப்பை இழக்கிறதுக்கு மூல காரணமாக யாரதான் இருந்துட்டான் நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியர்களுடைய நச்சரிப்பு தான். அவங்க போய் அவங்க வீட்டுக்கார மாட்ட போய் அப்படியே பண்ணுவாங்க, தெளிவாளிட்ட போய் இவங்க பேசி பேசி அவங்களுடைய வாய்ப்பு எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அம்மோனியர்கள் அவங்க இருந்தாங்க. அம்மோனியர்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க லோத்தியனுடைய பிள்ளைகள், லோத்தியனுடைய குமாரத்தியனுடைய பிள்ளைகள். தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த ஒரு வாய்ஸ். அப்ப அவங்களை குறித்து நாம் பார்க்கும்பொழுது அவங்க மாமிசத்தின்படி உண்டான ஒரு ஜனங்கள், மாம்ச யோசனையின்படி உண்டான ஒரு ஜனங்கள் அந்த அம்மோனியர்கள். அவர்கள் மூலமாகவும் அவருக்கு அங்கே பிரச்சனை இருந்தது சாமுவேல். ஆனால் அவர்கள் மூணு பேர் மத்தியிலே சாமுவேல் என்ன தான் பண்ணார்னா எல்லா யுத்தத்திலையும் அவர் ஜெயிச்சதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அவருடைய வாழ்க்கையில் கடந்து போன சில ஒரு பலவீனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அங்கே கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அருமையான தேவ மனுஷன் தான் சாமுவேல். அவருடைய பாட்டில் அவர் சரியாக முடிச்சிருக்கிறார் பாருங்க. அவர் வாழ்க்கையில் வந்த ஒரு சில பலவீனங்கள் பாரு, அவர் சந்தித்த ஒரு பலவீனங்கள் பாருங்க. 1 சாமுவேல் 8:1-3
சாமுவேல் முதிர் வயது ஆன போது தன் குமாரரை இஸ்ரேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கிய நியாயத்தை புரட்டினார்கள்.
பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லும்போது முதலாவது அவர் யாரத்தை கொண்டு போய் வச்சார்னா தனக்குள் இருந்த பசங்க மூணு பேர் அவங்க கொண்டு போய் அவர் வச்சார். ஆனா சாமுவேலோட பசங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, சாமுவேல் நடந்த வழியில் நடக்காம பரிதானம் வாங்கி நியாயத்தை அவங்க புரட்டிட்டாங்க. இந்த உங்க குமாரர் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், நியாயாதிபதி இருக்க தேவையில்லை, எங்களுக்கு ராஜா தான் வேணும்னு அவங்க கடன் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த ஒரு சூழல் அருமையான ஒரு தீர்க்கதரிசி அவங்களுடைய பசங்க இப்படி போனது எவ்வளவு ஒரு அவருடைய வாழ்க்கையில என்ன ஒரு விஷயங்கள் நடந்திருக்கணும்னு நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம பெற்றெடுத்த பிள்ளை ஒரு சரியில்லாத ஒரு வாழ்க்கை போச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படும். ஆனா அந்த ஒரு கஷ்டம் கண்டிப்பா சாமுவேல் அங்க அனுபவிச்சு. ஆனா நீங்க பாருங்க, சாமுவேல் வாழ்ந்த காலத்துல யார் இருந்தா ஏலி கூட இருந்தாரு. ஏலி என்ன பண்ணார்னா தன் பசங்க சரியா வளர்க்காதனால தேவன் ஏலியை தண்டிச்சிருப்பார். ஆனா சாமுவேல தேவன் அங்க தண்டிக்கவே இல்லை. அப்ப என்ன விஷயம்னா, சாமுவேல் தன்னுடைய பாட்டுல சரியா தான் இருந்திருக்கிறார். அவங்க பசங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு அவப்பெயரை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் வாழ்ந்த அந்த சூழல். ஆனா இவைகள் மத்தியில கூட சாமுவேல் என்ன பண்ணா தன் வாழ்க்கை அங்க ஓடிட்டு இருந்தார். கடைசியா நான் சொல்ற இன்னொரு விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சாமுவேல் முதலாவது என்ன பண்ணா சவுளை அபிஷேகம் பண்ணும்படி தேவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அதுக்கு என்ன பண்ணுவார் நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் வருவதற்கு முந்தையே ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தா என்ன பண்ணுவார், இது மாதிரி பென்யமின் கோத்திரத்துல இருந்து ஒரு மனுஷன் வருவார், அவரை தான் நீ அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். அவர் வரும்பொழுது அவர் எந்திரிச்சு போய் அபிஷேகம் பண்ணிடுவார். இது முதலாவது ஒரு அனுபவம். அப்ப ரெண்டாவது அனுபவம், சவுல் வந்து அந்த அமலேக்கர் மேல இருந்த கோபத்தை தீர்க்காதனால தேவன் சவுளை புறக்கணிச்சிருவார், அவருடைய ஆவியை தேவன் எடுத்துருவார். இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ண சொல்லுவார்னா, ஈசாயினுடைய குமாரன் தாவீதை போய் தேவன் அபிஷேகம் பண்ண சொல்லுவார். ஆனா சாமுவேல் என்ன சொல்லுவார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:2.
அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான்.
பாருங்க, இப்ப சாமுவேலுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. ஆனா அவர் உண்மையான தேவனுடைய மனுஷன், இவர் என்ன பண்ணிக்கலாம், சொன்னதை கண்டிப்பா அவர் செஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, தன்னுடைய மாமிசத்தின் மேல அவருக்கு ஒரு சில விதமான விஷயங்கள், அந்த என்ன ஆயிடுச்சுன்னா தான் அழிஞ்சு போயிடும், சவுலுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன கொலை பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீல் அங்க இருந்தது நான் பாக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்லுவானா, நீ ஒன்னும் பயப்பட வேணா, நீங்க போப்பா அப்படின்னு சொல்லுவார். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கும்பொழுது, இப்ப முதலாவது சவுளை அபிஷேகம் பண்ணும்பொழுது எல்லா டீடைல்ஸ் கொடுத்தார், இது மாதிரி வருவாரு, இப்படி எல்லாம் நீ செய்யணும். ஆனா இப்ப தாவீதே அபிஷேகம் பண்ண போகும்பொழுது எந்த ஒரு விஷயமே சொல்ல மாட்டார், ஈசாயின் வீட்டுக்கு போகணும் மாத்திரம் சொல்லிடுவார். இவர் யார் அபிஷேகம் பண்ணணும் கூட விஷயங்கள் தெரியாது. இப்ப நேரம் ஈசாயின் வீட்டுக்கு போயிடுவார். இவர் போகும்பொழுதே இவர் என்ன ஒரு மாம்ச சிந்தனை வந்துருச்சு, ஐயோ போனா சவுளுக்கு தெரிஞ்சா நம்மளோட உயிர் போயிடுமே, இந்த ஒரு சிந்தனை அவர் அங்க போறார். இப்ப அங்க போனோடனே ஈசாயிட்ட போனோடனையும் இது மாதிரி தேவன் சொன்ன விஷயங்கள் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஈசாய் தன்னுடைய பசங்களை அவர் அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப முதலாவது ஒரு பையன் வரார். பார்த்தோன்னே ஆள் எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ராஜா மாதிரியே இருக்கிறார், ஆள் வாட்ட சாட்டமா இருக்கிறார். பார்த்தோன்னே இவர் தான் அப்படி நினைச்ச உடனே அபிஷேகம் பண்ண போறாரு. அப்ப தேவன் என்ன சொல்லிடுறேன்னா, சாமுவேல் இப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நீ மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குற, ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறது இல்ல, அவருடைய இருதயங்கள் நான் பார்ப்பேன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சவுளை குறிச்சு அருமையான சாமுவேல் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார். நீ இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன கோத்திரம், உன்னோட கோத்திரம் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்த அந்த பென்யமீன் கோத்திரத்திலே நீ ரொம்ப கீழான ஒரு மனுஷன், அப்ப அங்கிருந்து தான் தேவன் உன கொண்டு வந்து வச்சிருக்கிறார் ஒரு ராஜாவாக. ஆனா இவர் என்ன ஒரு மைண்ட்ல போயிருக்கணும், இப்ப பாருங்க ஆள் பார்த்து அவர் அபிஷேகம் பண்ண ஒரு சூழல். அப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம், ஒரு வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சொந்தமாக தன்னுடைய விஷயங்களை செயல்படுத்த அங்க முயற்சி பண்றார். பாரு, 7 பசங்க அவர்கள் மத்தியில் அங்க கடந்து போறாங்க. 7 பேர்ட்டையும் இவர் என்ன பண்றாரு, இவரு தான் இருப்பார், இவரு தான் இருப்பார் அவங்க சொல்லலாம். ஏன் தேவன் நேரடியாக ஆட்டு மந்தையில தொழுவத்தில் இருப்பார் தாவீது அங்க போ சொல்லிருக்கலாமே, இப்ப சவுளுக்கு சொன்ன மாதிரி சொல்லலாமே, ஆனா தேவன் அங்க கொடுக்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய சிஷ்டி வாய்ப்புகள் வந்திருக்கு. நமக்கு கூட சில விஷயங்கள் நம்ம நேரடியாகவே செய்ய வேண்டிய நம்மளுடைய முயற்சிகளை நம்ம ஏறெடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த புதிய சிருஷ்டிகளுக்குரிய அந்த நோக்கத்துல அந்த ஒரு சிந்தனைகளும் நம்ம பார்க்கணும். பழைய மாமிசத்தின்படி பாத்திரவே கூடாது. அப்படி பார்த்துட்டோம்னா என்ன எடுத்துறீங்களா, அது ரொம்ப என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயத்துல கொண்டு போய் முடிக்கும். நம்ம கடைசியா பார்த்தா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப பாருங்க, அப்ப மனுஷன் பார்க்கிறபடி அவர் அங்க பாக்க ஆரம்பிச்சார். அப்ப கடைசியா சவுல் கூட அங்க வர்றாரு. இப்ப கேக்குற இவ்வளவுதான பசங்க, 7 பேர் போயிட்டாங்க. அப்போ ஈசாய்ட்ட கேக்குறாரு, இல்ல இன்னொருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறார், போய் கூட்டிட்டு வாங்க சொல்றாரு. இப்போ தாவீது அங்கிருந்து வர்றாரு. இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16:12 வாசிக்கலாம். 16:12
ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தான், அழைப்பித்தான்,
அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார்.
பாருங்க என்ன சூழல் நடக்குது அப்படின்னு இப்ப அங்க இருந்து தாவீது வர்ற இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஏழு பேத பார்த்து பார்த்துட்டு தேவன் இல்லைன்னு சொன்ன உட்காந்துட்டார். இப்ப சாமுவேல் தாவீது வரும்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் வசனம் சொல்லுது, சிவந்த மேனியும் அழகு நல்ல மனுஷனா இருக்க பாக்குறதுக்கு பொடியனா இருக்கிறார். ஆனா இவர் என்ன பண்ணலாம், உட்காந்தே தான் இருக்கிறாரு. இதை விட்டா ஈசாக்கு வேற பசங்களும் இல்லை. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கலாம், அபிஷேகம் பண்ணுவதற்கு எந்த ஒரு முயற்சிகளையும் அவர் செய்யாம உட்கார ஆரம்பிச்சிட்டார். தேவன் அவர் என்ன பண்றாருன்னா தட்டி விடுற, எந்திரிச்சு போயா இவர் தான். அப்ப ஒரு சூழல் என்ன, அவர் அந்த மாம்ச பிரகாரம் அந்த பார்வை அவர் மேல அங்க வச்சிருக்கிறது தான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் தேவன் அவரை எழுப்பி விட்டு போய் அபிஷேகம் பண்ண சொல்றார். அப்படி போய் அவர் அபிஷேகம் பண்ணோடனே என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் 16:13 திருவி விளியத்துல வாசிக்கணும். நீங்க ஃபிளக்ஸ் பார்த்து வாசிக்கலாம்.
உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரன் முன்னிலையில் அவனை திரும்ப பொழிவு செய்தார், திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது.
பாருங்க இப்ப சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப தேவன் சொன்னே தாவீத கூட அவர் அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணோடனே தேவனுடைய ஆவி அவருக்கு மேல எப்படி போயிடுச்சான், நிறைவாய் போயிடுச்சு. முழுவதுமாக யார் மேல போயிடுச்சு அப்படின்னு சவுல்ட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஆவி தாவீதின் மேல நிறைவாக போயிடுச்சு. இந்த விஷயங்களுக்கு அப்புறம் நீங்க சாமுவேலுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் இந்த ஒரு பாட்டுக்கு அப்புறம் சாமுவேலுடைய ஊழியங்கள் அங்க என்ன செஞ்சார் அப்படிங்கறது எந்த விதமான ஒரு விஷயங்கள் இல்ல. இந்த ஒரு பாட்டோட சாமுவேலோட ஊழியத்தை தேவன் அங்க ஸ்டாப் பண்ணிருக்கிறது நாம பாக்கிறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அதை குறிச்சதான எந்த பிரதர்ஸ் எந்த ஒரு கமெண்டரையும் அங்க இல்ல. ஆனாலும் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு நான் ஒரு மனுஷன் பார்க்கிறபடி அவங்க விஷயங்களை அவர் பார்த்துட்டார். பார்த்ததுனால அந்த 16:7 நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோக மண்ணால நீங்க கவனிச்சீங்கன்னா, மே மாதம் 4 அந்த மண்ணாவிற்கான ஒரு விளக்கங்கள் அங்க பிரதர் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா பிரதர், அதை நீங்க கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் மேல இருக்கும். இந்த மண்ணால நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு கோடு போடுற அந்த சிவப்பு கோட்ல நம்ம போட்டுருமோ அந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. அப்ப ஒருவேளை இந்த மாமிசத்தின்படி ஒருத்தர் பார்த்துட்டா என்ன கிடைக்காது அப்படின்னு அங்க போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்தபடி ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்தவர்களாகவும் தேவனுடைய பார்வையில் என்ன கூட கிடைக்காதா, ஒரு அங்கீகரிப்பு இல்லாம அங்க போயிடும் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் அன்பான சகோதரர். இப்ப காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம புதிய சிருஷ்டிகளாக வந்தாச்சு, பழைய மனுஷனை சாகடிக்கிறங்கிற ஒரு முயற்சியில நம்ம வந்திருக்கிறோம். அப்படி வரும்பொழுது இந்த புதிய மனுஷனுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழாம பழைய மனுஷனை மேலோக்க வச்சிருந்தோம்னா, ஒவ்வொரு நாளும் பழைய மனுஷன் என்ன பண்ணணும்னா அவர் செத்துக்கிட்டே இருக்கணும், சாகடிக்கணும் எல்லா முயற்சிகளையும். ஒருவேளை சாகடிக்காம பழைய மாம்சீக சுபாவத்துல நம்ம முடிவுகள் எடுத்தோம்னா, அல்லது மற்ற சகோதரர்களை நம்ம பார்த்தோம்னா, அல்லது மாம்சத்தின்படியான சில எதிர்பார்ப்புகள் நம்ம பார்த்துட்டோம்னா, அது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து அல்லது தேவனுடைய பார்வையிலிருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா, ஒரு அங்கீகரிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தேவனுடைய அந்த சத்தியங்கள் கேட்டு இன்னைக்கு எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து வந்தா எல்லாரும் புதிய சிஷ்யர்கள் நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஞானஸ்நானத்தை தேவன் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அங்கீகரிச்சு அங்க கொடுக்கணும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப இந்த அங்கீகரிக்கப்படாத சில ஜனங்கள் கூட எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, நம்மத்தில் அங்க இருக்கிறோம். எந்த ஒரு காரணத்தினால மாத்திரம் தேவன் அங்கீகரிக்கிறது இல்லைன்னா, நம்மளுடைய பலவீனங்கள் சில விஷயங்களை ஒரு தவறுவோம் இடரும் அதெல்லாம் பண்றதுல, இந்த மாமிசத்தை சாகடிக்காம மாமிசத்தின்படியான சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா, மாமிசத்தின்படி பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நம்ம எடுக்கிற அந்த உடன்படிக்கை அங்கீகரிப்பை பெறாத அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே. ஏன் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்லும் பொழுது பாருங்க, ரோமர் 8:8 வாசிக்கலாம். கொஞ்சம் கீழே இருக்கணும்.
மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்.
நீங்க இந்த மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமாக அவங்க இருக்க முடியாது. அப்ப ஒருவேளை நமக்குள்ள அந்த பழைய மனிதனுடைய சுபாவத்தின்படி அந்த சிந்தையின்படி சாகடிக்க, புதிய சிருஷ்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுட்டு பழைய சிருஷ்டியினுடைய விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, தேவன் என்ன பண்ண மாட்டோம்னா, அங்கீகரிப்பு அங்க கிடைக்காது. பாருங்க, இன்னைக்கு ஒருத்தர் நீதிமான் என்கிற நிலைமைக்கு வருவதற்கு எந்த விதமான செயல்பாடு செய்ய வேண்டியதில்லை, விசுவாசம் இருந்தா நீதிமான். ஆனா அந்த நீதிமான் நிலைமையில இருந்துட்டு ஒருத்தர் புதிய சிருஷ்டியாக மாறணும்னா, அந்த விசுவாசம் எப்படி ஆகும்னா, கிரியையில்லாம செயல்படணும். அந்த கிரியை இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, அந்த சாமுவேல் வாழ்க்கையில கடந்து போன அந்த ஒரு பலவீனம் இன்னைக்கு நம்மத்தில கூட கடந்து போவோம். மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக நம்ம சில விஷயங்களை சில சூழ்நிலை நம்ம செஞ்சிருவோம். அப்படி செஞ்சிட்டோம்னா என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஜனங்களாக நம்ம மாறிடுவோம். ஒருவேளை தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஜனங்களா இருந்தா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் கிடைக்குன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 15:13
அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடை பிடுங்கப்படும்.
பாத்தீங்களா, என் பரமபிதா தான் ஒருத்தர் எங்க கொண்டு வர்றன்னா, பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவர் என்னிடத்துல புதிய சிஷ்யாக வர முடியாது. அவர் கொண்டு வரவர் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நடணும், அவரால் அங்கீகரிக்கப்படணும். ஏன் பரமபிதா நடாத நாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒருத்தர் புதிய சிஷ்யாக மாறுவதற்கு வித விதைச்செல்லாம் வர்றதில்ல. நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்தோம், அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து தேவன் என்ன பண்றான்னா, இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள அங்க நட்டு வைக்கிறத நம்ம பாக்குறோம். அது தேவன் அங்கீகரித்த நாற்றாக இருந்துச்சுன்னா அது கனி கொடுக்கும். இல்லைன்னா என்ன பாத்தீங்கன்னா, அது பிடுங்கப்படுதல் அங்க நடக்கும். மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்து இந்த இடத்துல நம்ம செயல்பட்டு கொண்டு இருந்தோம்னா தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பிடுங்குதல் அங்க நடக்கும். அதுதான் நம்ம சுவிசேஷ சாரி யூதயுக அறுவடையில பார்ப்போம். கோடார் எங்க வைக்கப்பட்டிருக்கா? முதலாவது மரத்தின் வேர். அந்த யாராக அங்க இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா வசனம், நீங்க அந்த 15 அதிகாரம் வேணா வீட்டுல வாசித்து பாருங்க. அன்னைக்கு அந்த யூதர்கள் மத்தியில இருந்துட்டு சதுசேயர்கள், வேதபாதகர்கள், பரிசேயர்கள், இவங்க மோசேயனுடைய ஆசனத்துல உட்காந்துட்டு மாமிசத்தின் படிதான் செயல்பட்டாங்க. வாயினால தேவனை சேர்ந்தாங்க, இருதயம் எங்க இருந்துச்சுன்னா ரொம்ப தூரமா இருந்துச்சு. அதே போல வகுப்பார் நம்ம இங்க கூட இருப்போம். இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது தேவன் கர்த்தர் இயேசு தேவனுடைய பார்வையில இஸ்ரேல் ஜனங்கள் குறிப்பிட்ட காலம் எப்படி இருந்தாங்கன்னா, அவர்களும் திராட்சை செடிகளாகத்தான் இருந்தாங்க. எனக்கென்று ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, ஏசாயில நம்ம பாக்கிறோம். ஆனா கர்த்தர் இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை அத்தி மரமாக அடையாளப்பட்டுவார். ஏன் மரமாக மாற்றணும்? அப்ப திராட்சை செடிக்கு ஒரு தன்மை வேற, மரங்களுக்கு உரிய தன்மை வேற. திராட்சை செடியினுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றதை சார்ந்து இருந்தா தான் அது கனி கொடுக்க முடியும். ஆனா மரமானது என்ன பண்ணோம்னா, யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில், அது இண்டிவிஜுவலாக நிற்கும், தானாக நிற்கிற ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. அதே போல இன்னைக்கு புதிய சிஷ்யலா வந்திருக்கு. நமக்கு கூட என்ன பண்ணணும்னா, நம்மளை கூட தேவன் எப்படிதான் சொல்றேன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப கொடிகள்னா என்ன பண்ணணும்? மற்றதை சார்ந்து இருக்கணும், தேவனையும் சார்ந்து இருக்கணும், அவருடைய வார்த்தைகளை சார்ந்து இருக்கணும், மற்ற சகோதரர்களையும் சார்ந்து இருக்கணும். அப்பதான் கனி கொடுக்க முடியும். இல்ல நான் என்னால நான் கனி கொடுக்க முடியும்னு நின்னுட்டோம்னா, அது யாராக மாறிடும்னா, நம்ம கூட மரமாக மாறிடும். அதனாலதான் பிதா அங்கீகரிக்கப்படாம மாமிசத்தின்படி நம்ம செயல்பட்டோம்னா நம்ம இண்டிவிஜுவலாக நிக்கிறதாக அர்த்தம். முதல் நாள் நம்ம தேவன்கிட்ட சேர்ந்துருவோம், பிரதர்ஸை பாக்கிறப்ப சத்னா அருமையா புது சிஷ்டி மாதிரி பேசிடுவோம். ஆனா நம்முடைய செயல்பாடுகள் உள்ளம் எப்படி இருக்குன்னா, தேவன் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாய்ப்பாக அங்க இருக்கும். அப்ப நீங்கனால கவனிக்கும் பொழுது அன்பான சகோதரர், அப்ப நம்மத்தில கூட அங்கீகரிக்கப்படாத ஒரு வாய்ப்புகள் போற வாய்ப்புகள் கூட இருக்குது. என்ன விஷயம்னா, பழைய மாமிசத்தை சாகடிக்காம பழைய மாமிசத்தின் செய்கையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா தேவனுடைய பார்வையில இருந்து என்ன ஊழியங்கள் வேணா செய்யலாம். அதான் பிரதர் சொல்லும் பொழுது, அவங்க தேவனை அறிந்திருக்குன்னு அறிக்கை கூட பண்ணலாம், சத்தியங்கள் சொல்ல எந்த வகையான ஊழியங்கள் வேணா செஞ்சுட்டு இருக்கலாம், அது தேவன் அங்கீகரித்து கொடுக்கிறாரா? அந்த ஒரு விஷயங்களை கவனிச்சு பார்க்கணும். நம்ம மாமிசத்தின்படி செயல்படுறோமா? சரி, இந்த ஒரு வகுப்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் கூட உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் அருமை அப்போஸ்தலர் பவுல் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 24:16.
இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன்.
பாத்தீங்களா, இப்ப பவுல் தனக்கு சொல்லும் பொழுது, நான் மனுஷருக்கு முன்பாகவும் சரி தேவனுக்கு முன்பாகவும் சரி, என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, குற்றமற்ற ஒரு மனசாட்சி, அந்த குற்றம் இல்லாத ஒரு மனசாட்சி உடையவராக அங்க இருக்கணும். இப்போ இந்த வகுப்பு அந்த ஒருவேளை குற்றமுள்ள ஒரு மனசாட்சியோட ஒரு திருந்தா, அதை வெளியில இருந்து பாக்குறவங்க யாரும் கண்டுகொள்ள முடியாது. யார் தான் கண்டுகொள்ள முடியும்? அவங்க தான் கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் சுத்தம் உள்ளவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள் பிரதர் அங்க பேசியிருக்கதை நம்ம பாக்குறோம். அப்ப அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது கூட நம்ம மனசாட்சி என்ன பண்ணிடக்கூடாதுனா, அந்த குற்ற உணர்வு இருந்துடக்கூடாது, அந்த இருதயம் குற்ற உணர்வோடு இருந்துடக்கூடாது. சகோதர மத்தியில பேசும் பொழுது கூட என்ன இருக்கும்னா, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை வாங்குவதற்காக நம்ம புது சிஷ்டி மாதிரி பேசுவோம். அது கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக உணர்ந்து கொள்ளலாம். மாமிசம் இருதயத்துக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில புது சிஷ்டி மாதிரி நம்ம பேசணும்னா, நல்லா கவனிக்கணும், நம்ம அங்கீகரிக்கப்படாத ஜனங்கள் மாமிசத்திற்குரிய. அதனால ரெண்டு எஜமானுக்கு ஒருத்தர் ஊழியர் செஞ்சிட முடியாது. அப்ப கண்டிப்பாக இந்த ஒரு நிலைமையை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா, 13 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கோதுமைக்குள் களையை விதைச்சிருப்பார் சாத்தான். அது எப்ப அவங்க கண்டுகொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, அது கதிர் விடும் பொழுதுதான். என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, பதர் இருக்குது, களை இருக்குது, அதுக்குள்ள மணி இருக்குது, அவங்க கண்டுகொள்ள முடியும். அப்ப இந்த ஒரு காலம் இருக்குது, ஒரு ப்ராசஸ் அங்க இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் அவங்க களைகளாக கண்டுபிடிச்சிட முடியாது. என்ன பண்ணணும்? அவர்கள் கொடுக்குற அந்த கனியை வச்சுதான் அவங்க கண்டுகொள்ள முடியும். அப்ப கண்டிப்பாக களையாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கூட கண்டுகொள்ள முடியும். ஆனா நம்ம அந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கறது இல்ல. நம்ம களையா இருக்கிறோமா, அல்லது அங்கீகரிக்கப்படாதவங்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமே நிதானிச்சு பார்க்கணும். அதனாலதான் சதுசேயர்கள், பரிசேயர்கள் இந்த ஒரு ஓமை சொன்ன, அந்த பிதா நடாத நாட்டுன்னு சொன்னோடனே சீசர்கள் வந்து சொல்லுவாங்க, இதை கேட்டோன்னே வேதபாதகளை இடர் அடைஞ்சாங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்களை விட்டுருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுடைய விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அப்ப அதே போல இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, நம்ம மாமிசத்தின்படி நடக்கிறோம்னா அது நமக்கு சரியாகவே அங்க தெரியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த விஷயங்கள் கூட நம்ம கவனிச்சு பார்க்கணும். அந்த ஒரு மூன்று நிலைமை அங்க இருக்கதை நான் பாக்குறேன். அதான் வெளிப்படத்துல பார்க்கும்பொழுது, உன் அனலாயிரு இல்லைன்னா குனிலாயிரு. இப்ப அனலா இருந்தா கண்டிப்பா நமக்கு தெரியும், இந்த ரூம்குள்ள ஃபுல்லா ஹீட் ஏத்திட்டோம்னா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இதே நீங்க டெம்பரேச்சர் குறைச்சிங்கன்னா அந்த ஜில்னஸ் நம்ம உணர்ந்து கொள்ளும். ஆனா வெது வெதுப்பா இருக்கிறனாலதான் நீங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இங்க உட்காந்து இருக்கிறோம். இந்த ஒரு வெது வெதுப்பான நிலைமை யார் விரும்புவார்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மாம்சம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலதான் அந்த மாம்சத்தின் செயல்பாடுகள் நீங்க வெளியில காட்டிட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியில ஒண்ணு காட்டிட்டீங்கன்னா அந்த குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நம்மளால ஜெபமே பண்ண முடியாது. வார்த்தைகள் தடுமாறும், அந்த விஷயங்கள் இருக்கும், அந்த அனுபவங்களை ஒருத்தர் வாங்கியிருப்பீங்க. அதே போல ஒரு சகோதரன் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியில அருமையா அங்க பேசிடுவோம். அப்படி நம்ம பேசுறோம்னா புரிஞ்சுக்கணும், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சகோதரா இருக்கணும், அங்கீகரிக்கப்படாத ஜனங்களாக அங்க இருக்கிறோம். அப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பலவிதமான மீன்கள் வாரி போடப்பட்ட ஒரு கரையில நம்ம உட்காந்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நிதானிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு அந்த முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள இருக்கிறோமா நம்ம? அப்படி இருந்துட்டு நம்ம சபையாக மாறி தேவனுடைய சன்னிதானத்துல ஆசீர்வாதம் வாங்கலாம். இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி உலக விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு நம்மளுடைய ஆவி இழந்து போன நிலைமையில இருக்கிறோமா பாக்கணும். அதே போல அன்பான சகோதரர், என்னன்னா புதிய சிருஷ்டியன்ற பேரளவுல போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இங்க வந்துட்டு பழைய மாம்சத்தின்படிதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு நான் பேசிட்டு இருக்கிறேன்னா கவனிச்சு பாருங்க. அதனாலதான் அப்போஸ்தல் பவுல் ஒன்று கொரிந்தியர் 13 பேசும்பொழுது நம்மை நாம் நிதானிச்சு அறிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். கடைசியாக வசன வாசனை நாம் முடிச்சிடலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் 10
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
பாருங்க, இன்னைக்கு தேவன் அந்த வாய்ப்பை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன் அந்த கன்வென்ஷன் கொடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சு பேசணும்னா, இன்னைக்கு நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் இன்னைக்கு உறுதியாக்கணும். நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், ஒருவேளை எந்த ஒரு நிலைமையில இருந்துட்டா கூட பரவாயில்ல, நமக்காக கிருபாசனம் இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை உடனே தேவனுடைய சன்னிதானத்துல போயிட்டு தேவனே ஒரு விஷயம் எனக்காக இறங்கும், கண்டிப்பா தேவன் நமக்கு என்ன பண்ணுவானா அந்த வாய்ப்பை கூட்டி கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக அங்க இருக்கிறார். அதனால தேவனுடைய அந்த பெரிதான ஒரு கிருபையில தான் இந்த வாய்ப்புகள் வந்திருக்கும். அதே கிருபை இன்னைக்கு நம்ம சார்ந்து கொள்வோம். இன்னைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு நிலையில நம்ம இருக்கிறத நம்ம உணர்ந்திருப்போம், நம்மளும் உணர்ந்திருப்போம், கேட்ட நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. இந்த ஒரு நிலைமையிலிருந்து அந்த முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள போறதற்கு அதை தான் பேதுரு சொல்லும் பொழுது இந்த அதிகாரம் நீங்க வேணா வீட்டுல வாசித்து பாருங்க. அந்த மாமிசத்திற்கு அந்த பழைய இச்சையிலிருந்து தான் நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் அதுல போய் மாட்டிட்டோம், அதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே அங்க இல்ல. நம்முடைய மாமிசத்தை முறையாக சாகடித்து என்ன பண்ணலாம், தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து உண்மையும் உத்தமமான ஊழியன் என்கிற அந்த ஒரு பட்டம் வாங்குவதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனும் கிருபையும் தருவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த கமிட்டியாருக்கு கூட நான் வண்டிகளை சொல்லி தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.